கர்த்தரா இயேசு நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யாத்ராமம் 3 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்ராமம் 3 முதல் சில வசனங்கள்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கயிற்று போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தி என்னவென்றால், ஃபாலோவிங் த லீடர்ஷிப் ஆஃப் பில்லர் ஆஃப் ஃபயர், ஃபாலோவிங் த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர், அக்னி சம்பத்தின் வழி நடத்தும் தன்மை, அக்னி சம்பத்தினால் வழி நடத்தப்படுதல் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். மோசஸ் அக்னி சம்பத்தை கண்டான், அதிலிருந்து அவன் அக்னி சம்பத்தினாலே வழி நடத்தப்பட்டான். அது வரைக்கும் தன்னுடைய சுய புத்தியினாலே அவன் வழி நடத்தப்பட்டான், மாம்சத்தினபடி அவன் வழி நடத்தப்பட்டான். என்றைக்கு அவன் அக்னி சம்பத்தை சந்தித்தானோ, அது முதல் அக்னி சம்பமானது அவனை வழி நடத்தியது. இதே வந்து வார்த்தைகளை நம்ம வந்து அப்போஸ்தலர் 7 சேபான் சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். சேபான் சொல்லுகிற அதே வார்த்தைகளும் இதற்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறது. சேபான் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 7:30 வாசிக்கலாம்.
40 சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார்.
கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையில் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு எழுதியிருக்குது. இங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வேர்ட்ஸை தான் அங்கே சொல்ற. 40 சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய பாதங்களில் இருக்க பாதரட்சியை கழற்றி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டேன், அவங்களுடைய ஜெபத்தை கேட்டேன், இதை நான் உன்னை வந்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். 35
உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன்.
உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொன்ன அதே ஜனங்களை அழைக்கத்தக்கதாக நான் உன்னை அனுப்பினேன். அந்த ஜனங்கள் அப்படி சொன்னதுனால்தான் நீ அவங்கள வந்து விட்டு வெளியே வந்த, அவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணித்த மக்கள் மத்தியில தான் நான் உன்னை மறுபடியும் அனுப்புகிறேன். நீ அவர்களை வந்து எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வர வேண்டும். உன்னை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. This Moses whom they refused, அந்த புறக்கணித்த மக்கள், அவனை வேண்டாம் என்று சொன்ன அந்த மக்கள், who made thee a ruler and judge, யார் வந்து நீ எங்கள் மேல நியாயாதிபதியாக உன்னை யார் வைத்தார், எங்கள் மேல அதிகாரியாக யார் வைத்தார் என்ற அதே ஜனங்கள், நான் வந்து did God send to be a ruler and deliverer by the hand of angel, நான் உன்னை ரூலராகவும் உன்னை டெலிவரராகவும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க அப்படி க்வெஸ்டின் பண்ணாங்க, அற்பமாக நினைத்தார்கள், அவனை புறக்கணித்தார்கள். அதே ஜனங்களுக்கு அவன் அதிபதியாகவும் ரூலராகவும் டெலிவரராகவும் ஆண்டவர் அனுப்புகிறார். பார்த்தீங்களா, எந்த ஜனங்கள் வந்து அவனை புறக்கணித்தார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே அவன் உண்மையான ரூலர் தான், அவன் நியாயாதிபதி தான், ஜட்ஜி தான், அவன் மீட்பர் தான், அவன் விடுவிக்கிறவன் தான் என்பதை கர்த்தர் வந்து 40 வருஷத்துக்கு பிறகு அந்த ஜனங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறார். அதே போல தான் நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். உலகத்தின் மக்கள் வந்து நம்ம ரொம்ப சீப்பாக நினைக்கலாம், நம்மளை ரெஃப்யூஸ் பண்ணலாம், நம்மை புறக்கணிக்கலாம், இந்த நேரத்துக்குரிய செய்தியை புறக்கணிக்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை ப்ரூவ் பண்ணுகிறார். உண்மையாகவே கர்த்தர் மோசேயை வந்து ரூலராக, தலைவனாக ஏற்படுத்தியிருக்கிறார், மீட்பராக ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். எப்பொழுது அந்த அக்னி சம்பத்தை சந்தித்தனர், முக்கியமான காரியம் அதுதான். அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அவனை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து வழி நடத்தும் தன்மை மாறி விடுகிறது. எல்லாவற்றையும் அவன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படியே செய்கிறான், தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்யாதபடி எல்லாவற்றையும் அதன் பின்பு வார்த்தையினாலே அவன் செய்கிறான். பில்லர் ஆஃப் ஃபயர் அவனை வழி நடத்துகிறது. இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. மாம்சத்தின்படி நடப்பது, ஆவியினாலே நடப்பது. மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் காட், அது ஏஞ்சல் ஆஃப் காட் ஆயிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நடத்த ஆரம்பித்தார். பில்லர் ஆஃப் ஃபயர் அவன் ஃபாலோ பண்ணினான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இதை அவனை ஃபாலோ பண்ணினார்கள். பில்லர் ஆஃப் ஃபயர் அவர்களை வழி நடத்தினது. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோமா, நம்ம ஆவியினால நடக்கிறோமா? ரோமர் 8:14 வாசிக்கலாம்.
மேலும்
அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நம்ம தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவோம். பரிசுத்த ஆவி பெற்றிருக்கேன்னு சொல்லி சில பாசைகளை பாசுறாங்க, புரியாத பாசைகள். அவதமாக அவ்வளவு அந்நிய பாசை பேசிக்கின்றோம் என்று சொல்லி பரிசுத்தாவி பெற்றுக்கிறோம் என்று தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்கிறார்கள். நம்முடைய மெசேஜில் இருக்கிறவங்க நம்ம மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், நம்ம ப்ராஃபட்டை பிலீவ் பண்ணுறோம், மெசேஜ் சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், அதனால் பரிசுத்தாவி பெற்றுக்கோன்னு நினைக்கிறாங்க. நல்ல காரியம்தான், ஆனால் உண்மையிலே ஆவினால நடத்தப்படுகிறோமா, அல்லது உங்களை நீங்களே நடத்தி கொள்கிறீர்களா? அதுதான் வித்தியாசம். அதான் ஃபாலோவிங் த பில்லர் ஆஃப் ஃபயர், த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர். பில்லர் ஆஃப் ஃபயர் நம்மை நடத்த வேண்டும், அக்னி சம்பவமானது நம்மை நடத்த வேண்டும். அவங்க தான் ரியல் கிறிஸ்டின், அவங்க தான் ரியல் பிலீவர், அவங்க தான் எலெக்டாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 1974 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். 1976 வருஷத்தில் மெசேஜை நான் அறிந்து கொண்டேன். 1985 வருஷத்திலிருந்து இந்த சபையை வந்து சத்தியத்திலே வழிநடத்த முடியான ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். பலர் பல கருத்துக்களை பற்றி கருத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம், பலர் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் எனக்குள்ளே நிச்சயம் இருக்கிறது, நான் வந்து ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறேன். இந்த ஊழியம் வந்து ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறது. பாஸ்டர் என்ன செய்கிறார்? ஒருவேளை உங்களால் புரிய முடியாமல் இருக்கலாம், எனக்கு கூட சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம். எல்லாமே வந்து ஆவியினாலே இத்தனை வருஷம் நடத்தும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்னும் இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து நம்மை நடத்தும். எங்கே வரைக்கும் நடத்தும்? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம், வெட்டிங் சப்பருக்கு நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் பாஸ்டர் ஆகலாம், எல்லாரும் பிலீவராக மாறலாம், எல்லாரும் எவ்வளோ காரியங்களை சொல்லலாம். ஆனால் காரியம் என்னவென்றால், ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களா, மாம்சத்தின்படி நடத்தப்படுகிறார்களா? ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான் என்றால் அவன் செய்கிற காரியெல்லாம் லாஸ்ட்ல கவனிச்சு பார்த்தா அது வார்த்தையின்படி தான் இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியத்தை வந்து 40 இயர்ஸுக்கு மேலாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். இதை நான் எல்லாரும் மற்றவங்களை பார்த்து நான் வந்து கற்றுக்கொள்வதில்லை. மற்றவர்கள் செய்கிற தவறுகள் எனக்கு எச்சரிப்பாக இருக்கிறது, மற்றவர்கள் செய்கிற நல்ல காரியம் எனக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது, எக்ஸாம்பிளாக இருக்கிறது. அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க செய்யற தவறுகளை நான் எச்சரிப்பா எடுத்துக் கொள்கிறேன். அதன்படி நான் செய்ய விரும்பல. அது நல்லதுதான், அது எனக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. அவங்க ஒரு ஆவியில் ஒரு காரியத்தை செய்தால் அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை யாரோடும் காம்பிரமைசிங் ஆகாதபடி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும். இந்த ஊழியம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறது. முடிவில் நம்ம அதை யோசித்து பார்த்தா இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியினால நடத்தப்படுவது என்பது மிக விசேஷித்த காரியம். அது இல்லாதவங்க எவ்வளவு தங்களை பெருமையா சொன்னாலும் அவங்க வந்து எலக்ட் கிடையாது. எல்லா ஜனங்களையும் நான் பார்க்கிறேன், இந்த மெசேஜில் இருக்க எல்லாரையும் நான் கவனிக்கிறேன், நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாரையும் கவனிக்கிறேன். எப்படி இவங்க ஆவியினால நடத்தப்படுறாங்களா, மாம்சத்தின்படி நடத்தப்படுறாங்களா? நம்முடைய டிசன்மெண்டே அதுதான். இந்த பாஸ்டர் ஆவியினால நடத்தப்படுகிறாரா, இந்த பிலீவர் ஆவியினால நடத்தப்படுகிறார்களா என்பதை நம்ம டிசைன் பண்ணி பார்க்கும் பொழுது சிலர் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாங்க, சிலர் வந்து நமக்கு வேதனையை கொடுக்கறாங்க. மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. வார்த்தைக்கு அப்பாற்பட்டதான கருத்துக்களை ஒருத்தர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து வேதனையா இருக்கிறது. அநேகர் அங்க அப்படிதான் போயிருந்தாங்க, மாம்சத்தின்படி ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல முடிகிறாங்க. நம்ம வந்து ஆவியினால நடத்தப்பட வேண்டும். மோசஸுக்கு அந்த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க இருந்தது. இதை ஒரு பிரசங்கத்துல முடிக்க முடியாது, கர்த்தருக்கு சித்தமானால் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து செகண்ட் பார்ட்ட நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இப்பொழுது நம்ம இருக்கிற நேரம் மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் டைம், ரொம்ப வந்து நெருக்கடியான ஒரு நேரம், வெறுப்பான ஒரு காலம். கவர்மெண்ட் செய்கிற காரியங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு அதிக வெறுப்பாக இருக்குது. மோர் அன்கம்ஃபர்டபுள், டைட்டர் அண்ட் டைட்டர் சூழ்நிலைகள் வந்து டைட்டர் அண்ட் டைட்டராக மாறுது. மாநகராட்சியில் இருக்கிற சபைகள் எல்லாம் திறக்கலாம், ஆனால் 10,000 கீழே வருமானம் இருக்கணும். 10,000 கீழே வந்து யாரால வந்து குடும்பத்தை நடத்த முடியும்? ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கே 10,000 போதுமா? ஒரு ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? ஒரு தேவாலயத்தை 10,000 வருஷத்துக்கு 10,000னா மாசத்துக்கு 800 வருது. அதை வச்சு எப்படி நடத்த முடியும்? அதுவும் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, போக்குவரத்து கிடையாது. எப்படி பாருங்க கவர்மெண்ட் எப்படி இருக்கும் பொழுது டைட்டர் அண்ட் டைட்டராக மாறுகிறது. அது ஒரு சந்தோஷமான செய்தி அல்ல, அது கிறிஸ்தவங்களுக்கு சந்தோஷமான செய்தி அல்ல, அது வந்து ஒரு குழப்பமான செய்தி, அது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியம். எல்லா ஞாயிற்றுலையுமே முழு ஊரடங்கு, போக்குவரத்தை செய்யக்கூடாது, ஆனால் சபையை திறக்கலாம். அவனுக்கு 10,000 கீழே வருமானம் இருக்கும், அதுவும் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும் சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். நீங்க பல கருத்துக்களை சொல்லலாம், ஆனா நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் செய்ய முடியும். உங்க கருத்துக்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு ஆண்டவர் என்ன ஏவுகிறாரோ, என்ன எப்படி நடத்துவாரோ அப்படிதான் செய்ய முடியும். பலர் பல கருத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம், ஆனா அந்த பாஸ்டர் வந்து ஊழியத்தை நடத்தும் பொழுது அவர் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கு சில நேரங்களில் யோசனை ரொம்ப குறைவா இருக்கலாம், மனசுல வந்ததை நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் நிதானிக்கும் பொழுது எப்படி என்று எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஜபத்துலதான் வச்சிருக்கிறேன், பசுத்தாவின் வழி நடத்தல. எப்பொழுது நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும்? எப்பொழுது அரசாங்கம் சரியான சட்டத்தை விடும்? நம்ம இந்த சூழலை மத்தியில எப்படி ஆவியினாலே நடத்துவது? ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அவர் எனக்கு வார்த்தையின் மூலமா என்ன காண்பிக்கிறார், மனசுல என்ன காமிக்கிறாருங்கிற நான் வந்து தீர்மானிக்க வேண்டிய நேரத்துல இப்பொழுது இருக்கிறேன். சூழ்நிலைகள் வந்து டைட்டர் அண்ட் டைட்டராக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதிகமான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இது ஒரு பெரிய சுலாக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் வாழுவது பெரிய சுலாக்கியம். அதுதான் ஒரு கான்ட்ராஸ்ட், மோசமாக இருக்குது, அதே சமயத்தில் இட் இஸ் எ ப்ரிவிலேஜ் டு பி அலைவ். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஜீவனோடு இருப்பது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். இந்த காலத்திலே நாம் வாழுவது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு இவ்விதமான மெசேஜ் கொடுக்கப்படவில்லை, இவ்விதமான வெளிப்பாடு காண இல்லை. நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
பிரசங்கத்தில் எதுவும் புதுசு இல்லை. ஃபாலோவிங் த பில்லர் ஆஃப் ஃபயர் எதுவும் புதுசு இல்லை. ஆனாலும் இந்த நேரத்துக்கு நம்முடைய மனசை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுவது, புத்துணர்வு கொடுப்பது, நம்முடைய மனசை தேற்றுவது இந்த பிரசங்கமாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
மோசே 40 வருஷமாக மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாளிலே அவன் பார்க்கிறான், ஒரு செடி அந்த தீப்பற்றி எரியுது, முள்செடி தீப்பற்றி எரிகிறது. ஆனாலும் அது சாம்பலாக மாறலை, அது கருகி போகவில்லை, எலை அப்படியே கிரீனாக தான் இருக்கு. இது என்ன ஒரு ஒரு வினோதமாக இருக்கிறது என்று சொல்லி கிட்ட போய் பார்க்கிறான். ஆண்டவர் மோசஸுடைய அட்டென்ஷனை அவர் கவர்ச்சி பண்ணுகிறார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்து மோசஸ் அட்டென்ஷன் இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அவனுடைய அட்டென்ஷன், அவனுடைய கவனத்தை திருப்புகிறார். அவனை பார்க்கும்படியாக செய்கிறார். முட்செடி தீப்பற்றி எரிகிறது, கிரீனிஷ் எல்லோ லைட் இருக்கிறது, ஷெகைனா குளோரி இருக்கிறது. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபயர், சாதாரண ஃபயர் கிடையாது, நேச்சுரல் ஃபயர் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் ஃபயர். அதனால் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறான். அந்த தீ பற்றி எரிகிறது, பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே முட்செடி மேலே வருகிறது. ஆனாலும் அது கருகி போகலை, அதனுடைய ரகசியம் என்ன என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து பேசுறார், நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், நீ கிட்டி சேராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு என்று சொல்லுகிறார். 5 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், இங்க கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கலட்டி போடு என்று சொல்லுகிறார். அந்த பாதரட்சியை கலட்டி போடுது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனை அணுக வேண்டும் என்றால் தாழ்மையோடு அணுக வேண்டும். அந்த பரிசேயன் பெருமையோடு அணுகினான், அவன் நீதிமானாக்கப்படவில்லை, வந்த வண்ணமாகவே போனான். ஆனால் அந்த ஆயக்காரனோ, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான் என்று லூக்கா 18 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். தேவனை அணுக வேண்டும் என்றால் நமக்கு ஹியூமிலிட்டி அவசியம், தாழ்மையானது அவசியமாக இருக்கிறது. முதலாவது மோசஸ் அதை தான் அறிய வேண்டும். நீ தேவனை அணுக வேண்டும் என்றால், பில்லர் ஆஃப் ஃபயர் நீ அணுக வேண்டும் என்றால் உனக்கு தாழ்மை தேவை. அதனால் பாதரட்சியை கலத்தி போடு என்றால் தாழ்மையை குறிக்கிறது, ஹியூமிலிட்டி. ஏசாயா 6 அதிகாரத்தில் இந்த கேருபீன்களை பார்க்கிறோம். அந்த கேருபீன்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறது. அவங்களை அபிதமாய் கூப்பிடும் பொழுது தேவாலயத்தினுடைய நிலை கால்கள், அந்த கதவுகள் எல்லாம் அசைந்தது. கர்த்தர் பெரிய சிங்காசனில் இருக்கிறார். இந்த கேருபீன்கள் கூட தேவ சமூகத்தை அணுக வேண்டும் என்றால் அது தாழ்மை அவசியம். அது பாவம் செய்வதில்லை கேருபீன்கள். அது எப்படின்னா, 2 சட்டைகளினாலே பாதத்தை மூடுகிறது, அது தாழ்மைக்கு அடையாளம். 2 சட்டைகளினாலே முகத்தை மூடுகிறது, அது வந்து ரெவரன்ஸ், பயபக்திக்கு அடையாளம். 2 சட்டைகளினாலே பறக்கிறது. மொத்தம் 6 சட்டைகள் இருக்கிறது. 2 சட்டைகளாலே பறந்து கொண்டு, 2 சட்டைகளினாலே முகத்தை மூடி, 2 சட்டைகளினாலே பாதங்களை மூடி, சேனைகளின் தேவனாயி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த கேருபீன்கள் அவரை புகழுகிறது. அது தேவனுடைய சிங்காசனத்தை அணுகிறது. நான் தேவனுடைய சிங்காசனத்தை அணுகும்படியா வந்திருக்கிறோம். ஆமே. நமக்கு ரெவரன்ஸ் தேவை, பயபக்தி தேவை, நமக்கு தாழ்மை தேவை, நமக்கு ஆக்ஷன் தேவை. 2 ரெக்கைகளால் பறப்பது ஆக்ஷனை குறிக்கிறது. நம்ம கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். இப்ப மோசஸ் தேவனை அணுக வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த 3 தேவை. அவனுக்கு தேவ பயம் தேவை, ரெவரன்ஸ் அவனுக்கு தேவை, அவனுக்கு தாழ்மை தேவை. இதோ அவன் வந்து கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். 2 ரெக்கைகளால் பறந்தது என்று அறிந்திருக்கிறோம். ரெவரன்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி அண்ட் ஆக்ஷன். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து கேருபீன்களாக இன்னைக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆக்ஷன் தேவை. ஆண்டவருக்காக நம்ம எதாலும் செய்ய வேண்டும். இப்பொழுது அவன் வந்து அந்த முட்செடியை அங்கே பற்றியதை காண்கிறான். பயபக்தியோடு ஆண்டவரை அணுக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் எகிப்தில் பெரிய ஆளாக இருந்தான், அதிக படிப்பு படித்திருந்தான், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் வாக்கிலும் செய்யலும் வல்லவனாக இருந்தான் என்று அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கிறோம். அதிக படித்தவன், எஜுகேட்டட் மேன், பிரின்ஸாக இருந்தான், எகிப்தில் ஒரு இளவரசனாக இருந்தான், அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தவன், அவனுக்கு பெருமை இருக்க தான் செய்யும். நம்ம பிள்ளைகள் பெருசாகி கொஞ்சம் படித்த உடனே கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பெருமை வருது. ஆனால் சின்ன வயசில் அங்கிள் ஆண்டின்னு தான் சொல்லும், பெருசாக வந்த பிறகு அவனுக்கு எவ்வளோ பெருமை வருது. சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, அதை வேணினியே ஆப்போசிட்டாக செய்வது, இதெல்லாம் கவனிக்கும் பொழுது அவனுக்கு தாழ்மை இல்லை, ரெவரன்ஸ் இல்லை. மோசே அப்படி இருக்கக்கூடும், ஏனென்றால் அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தவன், அதிக படித்தவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களும் வல்லவனா மிலிட்ரி மேனாக இருந்தான். அவன் தன்னுடைய அந்த பெருமை அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவனை அணுக முடியாது, பெருமையோடு ஆவிக்குரிய பெருமையோடு தேவனை அணுக முடியாது. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீ பாதரட்சியை கவிழ்த்து போடு என்று, நீ வந்து கலட்டி போடு என்று சொல்லுகிறார். இனிமேல் நீ வந்து உன்னுடைய சுய பலத்தினால ஜீவிக்க முடியாது, உன்னுடைய சொந்த ஞானத்தினால இனிமேல் ஜீவிக்க முடியாது. அவனுடைய சொந்த ஞானத்தினாலே, அவனுடைய சுய பலத்தினாலே அவன் என்ன சாதித்தான், ஒரே ஒரு எகிப்தியனை மட்டும் கொல்ல முடிந்தது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடியவில்லை. அவனுக்கு தெரியும், அவன் ஒரு லீடராக பிறந்திருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவனாக பிறந்திருக்கிறான், அவன் ஒரு பிரத்யேகமான குழந்தை, ப்ராப்பர் சைல்டு என்று பெற்றோர்கள் கண்டார்கள். அங்கே வந்து பார்ன் வித் சைன், ஒரு அடையாளத்தோடு பிறந்திருக்கிறான், பில்லர் ஆஃப் ஃபயர் அவன் பறக்கும் பொழுது அவன் மேலே வந்து இருந்தது. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த குழந்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிதாக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவன் எல்லாத்தையுமே அறிந்திருந்தாலும், அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், அவனால் அதை சாதிக்க முடியலை. ஏனென்றால் இதுவரைக்கும் அவன் மாம்சத்தின்படி நடந்தான், இப்பொழுது அவன் வந்து பில்லர் ஆஃப் ஃபயர் அவனை வழி நடத்துகிறது. ஆமே. அவனுடைய ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் இஸ் ஓன் ஸ்ட்ரென்த், அவன் தன்னுடைய சொந்த பலத்தினாலே அவன் ஜீவிக்கும் பொழுது ஒரே ஒரு எகிப்தியனை கொண்ட முடிஞ்சது. அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்றால், அவனுடைய கமிஷன் நிறைவேறும் என்றால், லீடர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவனுக்கு லீடர் ஆஃப் த பில்லர், லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர் தேவை. அதே போல தான் ஒரு பாஸ்டருக்கு வந்து ஒரு சபையை வழி நடத்தணும், ஒரு ஊழியர் செய்யணும் என்றால், அவருக்கு லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர் இல்லாமல், அவர் ஏதோ ஓட்டு போட்டாங்க பாஸ்டர் ஆயிட்டோம், அல்லது அவரே பாஸ்டர் ஆகும் பொழுது ஜனங்களை வழி நடத்த முடியாது. லீடர் ஆஃப் த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே வேணும். அக்னி சம்பத்தின் வழி நடத்தும் தன்மை அங்கே தேவைப்படுகிறது. அதனால் அது அப்பொழுது தான் அது ஜெயமாயிருக்கும், அப்பொழுது தான் வழி நடத்த முடியும், அல்லது எல்லாம் ஃபெயிலியர் ஆகிவிடும், அந்த ஊழியர்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், அது ரேப்சர்ல முடிசூட்டப்பட மாட்டாது. அவனுடைய ஓன் டிசைர்னால அவன் வந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டான். பிரின்ஸா இருந்தான், இப்பொழுது ஒரு ஷெப்பர்டாக மாறியிருக்கிறான், தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தேவ பர்வதம் என்ற சீனாய் மலையிலே அவன் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அந்த அக்னி சம்பத்திலிருந்து பேசுகிறார். அது என்ன ஒரு வெளிச்சமாக இருக்கு, ஃபயராக இருக்குன்னு பார்க்கும் பொழுது அதுலேருந்து ஒரு ஹியூமன் வாய்ஸ் கேட்குறான், மனுஷனுக்கு சத்தம் அதுலேருந்து வருது. இப்போ அந்த பில்லர் ஆஃப் ஃபயரில் தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார், அந்த பில்லர் ஆஃப் ஃபயரில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அவன் முகத்தை பயந்து முகத்தை மூடிக்கொண்டான். 6 பின்பகுதியை வாசிக்கலாம்.
மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
இதோ மோசே தேவனுடைய முகத்தை பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பாருங்க, முதல்ல ஹம்பிள் பாதரட்சியை கலத்தி போடு, ரெண்டாவது முகத்தை மூடிக்கொண்டான் என்றால் ரெவரண்ட் பயபக்தி. இப்ப அவனுக்கு பயம் வந்தது, அவன் பயந்ததினால் அவன் முகத்தை மூடிக்கொண்டான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு பயம் வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பயம் வேணும். இப்பொழுது அவனுக்கு அந்த ரெவரன்ஸ் இருக்கிறது. அப்புறம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 7 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்.
இதோ நான் வந்து எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அவங்களுடைய உபத்திரத்தை நான் பார்த்தேன். இரண்டாவது அவங்களுடைய கூக்கர்களை நான் கேட்டேன், காதால் அவர் கேட்கிறார். மூணாவது அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ தேர் சாரோஸ், நான் என் மனசில் அவங்களை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தர் வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்களை பார்க்கிறார். ஆமென்,
ஆமென்.
மை பீப்புள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததியார், மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள். அவங்கள வந்து அங்கே எகிப்திலே படுகிற உபத்திரத்தை நான் பார்த்தேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. ஆமென்,
ஆமென்.
ஆலோட்டிகள் அவளை அடிப்பதை, அதனால் அவர்கள் இடுகிற கூக்கர்களை நான் கேட்டேன். நான் அவருடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென்,
ஆமென்.
நீங்க உங்களை பற்றி அறிகிறத காட்டிலும் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக அறிந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய ஜபங்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய நிலைமைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அன்னைக்கு அவர் அப்படி அறிஞ்சார்னா இன்னைக்கும் அவர் அறிகிறார். அதான் பைபிள்ல நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கு. ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார், என் நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஃபெய்த், நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அவசியமாயிருக்கு. லுக்கிங் ஆன் தேர் சாரோஸ், அவங்களுடைய துன்பங்களை அவர் பார்க்கிறார். ஹியர் தேர் கிரை, அவங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஐ நோ யுவர் சாரோஸ், உங்களுடைய துக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஃபெய்த் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார், என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும், என்னை எப்படி விடுதலை ஆக்கணும்னு அவருக்கு தெரியும். என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், என்னுடைய தனிப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
நம்முடைய ஜபங்களை அவர் கேட்கிறார். ஏழு சபைக்கால பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை அவர் கேட்கிறார். அந்த ஜபங்கள் வீணாக போவதில்லை. இதோ நம்முடைய ஜபங்கள் வீணாக போவதில்லை. ஆமீன். கர்த்தரா இயேசுவே வாரும், இந்த உலகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று நம்ம ஜபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறதே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏழு சபை காலங்களாக 2000 வருஷமாக அவருடைய சபையானது இந்த உலகத்திலே எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு உபத்திரப்படுகிறது. அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் எவ்வளோ ஊக்கமாக ஜெபித்திருக்கிறார்கள், எதுவுமே வீணாக போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் மட்டுமல்ல, ஏழு சபை காலத்தில் வாழ்ந்த மக்கள், அந்த எலெக்ட் பீப்புள், அவங்களுடைய ஜபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கு. எல்லாரும் என்ன ஜெபிச்சாங்க? ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாருன்னு ஜெபிச்சாங்க. பரிசுத்த பவுல் கூட ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார். இப்படி இருக்கும்பொழுது எல்லாருடைய ஜபங்களும் இதை தேவ சமூகத்தை எட்டுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் அதை கேட்கிறார். ஆண்டவர் ஜனங்கள் 2000 வருஷம் சபையானது எவ்வளவு உபத்திர காலத்தை தாண்டி வந்திருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது பிரைட் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறார், இங்க இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனப்பான்மையை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எத்தன்மையாக இருக்கிறது, நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் வரல. இப்பொழுது அந்த டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் வந்திருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
நம்ம இன்னைக்கு டைம் அண்ட் சீசன்ல இருக்கிறோம், ஆனால் டே அண்ட் ஹவர் வரல. நாம வந்து இந்த காலத்திலையும் இந்த நேரத்திலும் இருக்கிறோம், அந்த நாளும் அந்த நாளிகையும் இன்னும் வரல. மோசே அங்க வரும் பொழுது அது வந்து டைம் அண்ட் சீசன், ஆனால் டே அண்ட் ஹவர் வரல. ஆபிமானம் 14ஆம் தேதி நடு ராத்திரியிலே அந்த டே அண்ட் ஹவர் வருது. அவர்கள் இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். அதே போல நம்ம வந்து ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை காட்சியில கொண்டு வரும் பொழுது, இந்த கடைசி காலத்துல ஒரு ப்ராஃபட்டை கொண்டு வரும் பொழுது, இட் இஸ் அ டைம் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆமென். தேர் வாஸ் அ ப்ராமிஸ் ஃபார் டெலிவரன்ஸ். ஏற்கனவே ஒரு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். கண்ணிமை பொழுதுலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறார். நாம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கு பெறுவோம் என்ற அந்த ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. இப்பொழுது டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் வந்திருக்கிறது. எப்படி எந்த வழியிலே அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
The way of deliverance, time of deliverance, promise of deliverance, and the way of deliverance. மூணு காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், இதோ இப்பொழுது டைம் வந்திருக்கிறது, ஆனால் எப்படி அவரை வந்து விடுவிப்பார் அதுவும் யாருக்கும் தெரியாது. அவங்கள ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அங்கே விடுவிக்கிறார், இதெல்லாம் மோசஸுக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கத்தருக்கு அது தெரியும், இந்த வே ஆஃப் டெலிவரன்ஸ், உங்களை எப்படி விடுதலையாக்கணும், எந்த வழியில் விடுதலையாக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
அதே போல தான் நம்முடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே அப்படிதான், நம்முடைய தேவைகள் எல்லாமே அப்படிதான். ஆண்டவர் வந்து ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென், எப்படி விடுதலையாக்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும். அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், மோசஸுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். எல்லாருடைய ஜபங்களும் ஏதோ கேட்கப்பட்டது. It is a time of deliverance. It is a way of deliverance. கத்தர் வந்து இந்த மாம்ச சரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், இந்த மனுஷனுடைய அரசாங்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். எனக்கு மனுஷனுடைய அரசாங்கத்தில் இருப்பது அதிக வெறுப்பாக இருக்கு, அதிக நான் ஃபீல் பண்ணுகிறேன். எவ்வளோ ஒரு காலம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை நம்ம இருக்கணும், அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ரெண்டு கவர்மெண்ட்டுமே நமக்கு சாதகமாக இல்லை, எல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அவங்க சட்டங்களை போட்டு போட்டு இன்றைக்கி சபையே 5-6 மாதம் வரைக்கும் முடக்கி வச்சுருக்கிறாங்க. ஏதோ என்ன சரி, அன்னைக்கு ஆண்டவரே இந்த மனுஷனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், நீர் என்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்வீர், நாங்கள் எப்பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம் என்று அந்த டைம் ஆஃப் டெலிவரன்ஸுக்காக காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமீன். அல்லது நீங்கள் எந்த கவர்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ஆளுங்கட்சியில இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட்ல நீங்க அடிமைப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, நம்முடைய சுதந்திரத்துக்கு இது வந்து விரோதமானது. மார்ச் 15 இருந்து நம்ம விதமான ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறோம். எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்த மாதிரி இருக்கிறோம், பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த டே அண்ட் அவர் இன்னும் வரல. 10,000 கொரோனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 10,000 கொரோனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கா? இடைவெளி விட்டு இருங்க அல்லது சானிடேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சம்பந்தம் இருக்குது. 10,000 அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன கொரோனாக்கு சம்பந்தம் இருக்கு? எப்படியாப்பட்டவர்கள் நம்ம ஆளுகை செய்கிறார்கள். நமக்கு டெலிவரன்ஸ் தேவை, நமக்கு நித்தியமாக விடுதலை நமக்கு வந்து இதை எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இதோ நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். I am come down to deliver them out of the hand of Egyptian, to bring them out of the land unto a good land and lodge unto land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், கிரேட், அது ஒரு பெரிய கண்ட்ரி, கிரேட் கண்ட்ரி, குட் லேண்ட், அது நல்ல தேசம், அது வந்து ஃப்ளோவிங் மில்க் அண்ட் ஹனி. இதை என்ன, பாலும் தேனும் ஓடல. I am come down to deliver them. நான் அவர்களை விடுதலையாக்க வந்து வந்திருக்கிறேன். To bring them up. நான் அவர்களை அந்த லேண்டுக்கு காணான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக இறங்கி வந்தேன்னு. பைபிள் வேர்டு ஒவ்வொரு வேர்டையும் நம்ம கவனிக்கும் பொழுது எவ்வளோ அருமையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜபத்தை கேட்ட அவர் இப்பொழுது பர்சனலாக இறங்கி வந்திருக்கிறார். இங்கே நாம் இறங்கி போவோம் அப்படின்னு 3 கடவுளை அங்கே சொல்லலை, நான் வந்து பர்சனலாக சொல்லியிருக்கிறார், இண்டிவிஜுவல் பர்சனாக சொல்லியிருக்கிறார், நான் இறங்கினேன். என்றைக்குமே தேவன் ஒருவராக தான் இருக்கிறார், 3 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க, 1:3, 3:1. இந்த இதெல்லாம் வந்து திரித்துவம், பாபிலோனிய உபதேசம். அந்த கர்த்தர் தான் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
ஐ கம் டவுன், எதுக்காக இறங்க? அதே பர்பஸ் தான், டெலிவர் யூ, டெலிவர் தம், அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, டு பிரிங் தம் இன் டு த குட் லேண்ட், இதோ அவர்களுக்கு நல்ல தேசத்துக்கு அவளை ஒளி நடத்தும்படியாக, லேண்ட் ஃப்ளோவிங் மில்க் அண்ட் ஹனி, அந்த பாலும் தேனோட தேசத்துக்கு கொண்டும்படியா நான் இறங்கி வந்தேன். அங்கனால எதுக்காக? ஒண்ணு அவங்களை வெளியே கொண்டு வந்து, ரெண்டாவது உள்ள கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதான் ரெடெம்ஷன் வந்து முதல்ல வெளியே வருவது, ரெண்டாவது உள்ள பிரவேசிப்பது. வெளியே வந்த எல்லாருமே உள்ள பிரவேசிக்கல. அதே போல நம்ம சாபனத்தை விட்டு எகிப்தின் அடிமைத்தந்த சிஸ்டம் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு, மனுஷனுடைய உபதேசத்திலேருந்து அடிமை திறந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது, அந்த லேண்ட் ஆஃப் கேனனுக்குள்ளே போகிறது தான் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? February 28, 1963 1963 கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கிள் பர்சன், டெர்னிட்டி கிடையாது. டெர்னிட்டி பாபிலோனியா பைபிளோட அது பொருந்தாது. அது ஒரு தேவனை வந்து அவருடைய மூன்று தன்மையாக ஒரு டைப்பாலஜியாக பிரித்து பிரித்து காமிக்கப்பட்டிருக்கு பைபிளில். தேவனுடைய தன்மையை காண்பிக்கிறது ஒழிய பர்சன் ஒரே பர்சன் தான். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. ஆமே. அவர் வந்து கிங் தியோபனியா இருந்தார், பின்பு மாம்சத்தில் வந்தார், இன்னைக்கு வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டா இருக்கிறார். வர வர அட்வான்ஸ் தான். இன்னைக்கு அவர் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டாக இறங்கி வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரியே மேகத்தில் வந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
அதுதான் செவன் சீல். மெசேஜில் இருக்க நிறைய பேர் செவன் சீலை பிலீவ் பண்ணுறதில்லை. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெற முடியாது. அந்த பாஸ்டர் அந்த பிலீவரும் டோட்டலாக பங்கு பெற முடியாது. ஏனென்றால் செவன் சீலை பிலீவ் பண்ணல. செவன் சீல் இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அப்படி செவன் சீலை பிலீவ் பண்ணாதவங்க டெலிவரன்ஸ் கிடையாது. அவங்க லேண்ட் ஆஃப் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அன்னைக்கு இறங்கி வந்தது போல இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அதனால செவன் சீல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம காண முடியும். இங்க நம்ம பார்க்கிறோம், செவன் சீல பார்க்கிறோம். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். எதற்காக வந்திருக்கிறார்? நம்மை வந்து பாபிலோனை விட்டு வெளியே வரத்தக்கதா, எகிப்தை விட்டு நம்ம வெளியே வரும்படியாக நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பின்பு நம்முடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறும். முதலாவது நம்ம வந்து வார்த்தைக்குள்ளாக வரணும். மனுஷிய உபதேசங்களை விட்டு, நம்ம சொந்த வழி நடத்தும் தன்மையை விட்டு விட்டு, நம்ம லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளே வரணும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டுக்குள்ளே நம்ம இன்னைக்கு கடந்து வருவது தான் இது ஆவிக்குரிய பரமாக ரேப்சர் ஆகியிருக்கு, ஸ்பிரிச்சுவல் ரேப்சர். பின்பு அது பிசிக்கல் ரேப்சராக மாறுகிறது. நான் இறங்கி வந்திருக்கிறேன். எதற்காக இறங்கி வந்திருக்கிறேன்? டெலிவர் தம் அண்ட் பிரிங் தம் அப் அவுட் ஆஃப் திஸ் லேண்ட் அண்ட் டு எ குட் லேண்ட். பிரிங் தம் அப் டு எ குட் லேண்ட், எ லார்ஜ். அது பெரிய தேசமாக இருக்கிறது. அது 1500 மைல் நீளமும் 1500 மைல் அகலமாக இருக்கிறது. லார்ஜ் லேண்ட், எ லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி. அது வந்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போக முடியாத இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, அவர் பர்சனலாக வந்திருக்கிறார், டைரக்டாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. I have come down personally to deliver them personally. அவங்கள நான் வந்து விடுவிக்க முடியாத வந்திருக்கிறேன். Bring it deliverance going to a down. அதாவது ஜெனரல் அவர் வந்து இன்னைக்கு தனிப்பட்ட பிரகாரமாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
கமிங் அப் பர்சனலி. மோசே ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் தன்னை தாழ்த்த வேண்டும், பாதரட்சியை கவிழ்த்து போட வேண்டும். மோசே வந்து புறப்பட்டு போகிறான். ஆரோனும் அவனோடு கூட புறப்பட்டு போகிறான். இவனுக்கு 80 வயசு, ஆரோனுக்கு 83 வயசு. 3 வயசு அதிகம். 2 பேரும் ஓல்டு பீப்புள், ரொம்ப ஓல்டு பீப்புள். இந்த 2 ஓல்டு பீப்புளும் போயிட்டு பார்வோனை சந்திக்க போகிறாங்க. பார்வோன் என்ன நினைக்கிறான்? இந்த 2 பேரும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்னிடத்துல வந்து பெர்மிஷன் கேட்க வந்திருக்கிறாங்க, என்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் அவன் பார்க்கும்பொழுது ஓல்டு பீப்புளை தான் பார்க்குறான். மனுஷன் என்றைக்குமே முகத்தை தான் பார்ப்பான். ஆனால் கத்தர் இறங்கி வந்திருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது. கத்தர் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறான்னு தெரியாது. இவன் பில்லர் ஆஃப் ஃபயரை சந்தித்ததும், இவன் தேவனத்திலிருந்து அந்த கமிஷனை பெற்றதும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் பார்க்கறதெல்லாம் 2 ஓல்டு பீப்புள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு 80 வயசு, இன்னொருத்தனுக்கு 83 வயசு. இவங்க என்னத்தை சாதிக்கிற போறாங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். அதே போல உலகத்தின் மக்கள் நம்மளுடைய தோற்றத்தை பார்க்கலாம், நம்மள தோற்றத்தை பார்த்து நம்மளை வந்து ரொம்ப சீப்பா நினைக்கலாம். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா, நம்ம ஆபிரகாமின் சந்ததியா, நம்ம விசேஷித்த ஜனங்கள், ஹல்லேலூயா. இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப் கம் டவுன் டு டெலிவர் ஹிம். கர்த்தரே நமக்குள்ள வந்து இன்னைக்கு அவதாரம் இட்டு இருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
கிறிஸ்ட் இன் யூ, தி மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்ட், தி மிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்ட். என்ன கிறிஸ்துவினுடைய ரகசியம் என்ன? ஒரு மனவாட்டிக்குள்ள அவர் இருக்கிறார். கொலோசியர் 1:27 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள வந்து தேவன் வாசமாயிருக்கிறார், உங்களுக்குள்ள தேவன் வாசமாயிருக்கிறார். மோசே ஆரோனுக்குள்ள தேவன் இருக்கிறார். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? டூ ஓல்ட் பீப்புள் வந்திருக்கிறாங்க. ஹி டிட் நோ தட் இட் வாஸ் காட் ஹைடிங் பிஹைண்ட் தி ஸ்கின். அவங்களுடைய தோலுக்குள்ளாக தேவன் மறைந்திருக்கிறார் என்பதை அவன் அறியவில்லை. வாங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அந்த ஜனங்களை இறங்கி விடுவிக்க வந்திருக்கிறார். ஆனா அவன் நினைக்கிறான், ரெண்டு ஓல்டு பீப்புளால என்ன சாதிக்க முடியும் என்று நினைக்கிறான். யாத்திரம் 5:19 வாசிக்கலாம்.
ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர
வாசிக்கலாம்.
தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரன் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள்.
அவன் பை மோசே பேசினோடனே, எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று போராடுகிறான். இன்னைக்கு அதே தான் போராட்டம். ஆராதனை செய்ய விடு. மார்ச் 15 கடைசியாக சபை நடந்துச்சு. அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம சபை கூடி வரல. இதோ பார்வன் இருக்கிறான், இங்கே பார்வனும் அங்கே பார்வனும், ரெண்டு பார்வன் இருக்கிறாங்க. ரெண்டு பார்வனும் நம்மளை விடறதில்லை. என்ன கொரோனா, கொரோனா, கொரோனா வர வர உச்சக்கட்டத்துக்கு தான் போய், அவங்க ரிப்போர்ட் உச்சக்கட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. கொரோனான்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது சாத்தானுடைய மாயஜாலமா என்னன்னே நமக்கு தெரியலை. எப்படின்னே நம்ம புரியலை. அதிக குழப்பமான ஒரு நேரம். கவர்மெண்ட் என்ன செய்யறது என்றால், ஆராதனை செய்வதற்கு ஜனங்களை போக விடுவது கிடையாது. ஆனால் ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருப்பதுனால அவங்க எப்படி வேணாலும் செஞ்சாலும் அவங்கள யாரும் தப்பு சொல்ல போகிறதில்ல, அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு ஃபெலோஷிப் கிடையாது. நமக்கு இன்றைக்கி ஒரு ஃபெலோஷிப் என்று மணிக்கணக்கில் நம்ம ஃபெலோஷிப் செய்கிறோம், கூடி வருகிறோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இது வரைக்கும் இருந்தால் விதமான ஒரு சூழ்நிலை வரல. பார்வோன் இஸ்ரோ ஜனங்களை ஆராதனை செய்ய போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, போக விட மாட்டேன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அவன் அப்படி மட்டும் அதோட நிறுத்தலை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்க, அதனால தான் அந்த மோசே ஆரோனுடைய பேச்சை கேட்குறீங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் என்றால், உங்களுக்கு செங்கல் அறுப்பதுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, நீங்களே அதை சேகரிக்க வேண்டும். ஆனாலும் உங்கள் கணக்கின்படி ஒரு செங்கல் கூட குறையக்கூடாது. 1000 செங்கல் அறுக்கணும்னா கரெக்டாக 1000 செங்கல் அறுக்கணும் என்று அவர்கள் மேலே வந்து ஆளோட்டிகளை வைத்து அதிகமாக துன்பப்படுத்தினார். இந்த மோசஸ் அந்த ஆரோன் போய் சொன்னதுனால அவன் வந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணாம அவன் ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். ஜனங்களுக்கு முன்னால விட அதிகமான இவங்க வேதனை கிடைத்தது. ஆளோட்டிகள் வந்து அவங்களை அடித்தார்கள். இப்பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் 19 நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலில் ஒன்றும் குறைக்கப்படாது. 1000 செங்கல், 2000 செங்கல்னா கரெக்டா 1 செங்கல் கூட குறையக்கூடாது. அவர்கள் வந்து பார்த்தார்கள், இந்த மோசஸ் ஆரோன் வந்ததுனால தானே நமக்கு இக்கட்டு காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது மோசே ஆரோனும் பார்வோனை விட்டு வெளியே வரும் பொழுது இவங்க அவங்களுக்கு எதிர்பட்டு என்ன சொல்றாங்க? 21 வாசிக்கலாம்.
அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள்.
இதோ எங்களுடைய வாசனையை கெடுத்து அவர்கள் எங்களை கொல்லும்படியாக நீங்க அவங்க பட்டயத்தை கொடுத்தீங்க என்று மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறையிடுகிறார். உங்களால தான் நீங்க வரும் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. நாங்க ஏதோ அடிமைத்தனத்துல இருந்தோம், வேலையை செய்துகிட்டு இருந்தோம். இப்பொழுது பார்வோன் எங்களை கடுமையாக நடத்துகிறான். அதனால உங்களால தான் இந்த விதமான பொல்லாப்பு வந்தது என்று சொல்லும் பொழுது மோசே என்ன செய்ய முடியும்? நீங்க பாஸ்டர் வந்து ஒரு காரியத்தை சொன்னா பாஸ்டர் என்ன செய்வாரு? அவங்களுக்காக ஸ்பெஷல் பிரேயர் பண்ணுவார். அப்படி பிரேயர் பண்ணி தான் அவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. இதை மோசே போய் ஜெபம் பண்ணுகிறான். 22 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே,
நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. நான் போய் பேசணும்னா ஓகே, நீங்க போகலாம், நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம், நீங்க போகலான்னு உடனே அவன் சொல்லலையே. நீர் ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே, நான் வந்து எப்பொழுது பேச போனனோ அது நாள்ல இருந்து இவன் ஜனங்களுக்கு அதிக தீங்கு வரப்பண்ணினான். ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினீரே, ஏன் என்னை அனுப்பினீர் என்று தன்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பையே அவன் கொஸ்டின் பண்ணுகிறான். ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல. அவன் என்ன நினைச்சான்? நம்ம போய் சொன்ன உடனே பார்வன் நீங்க போகலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருவான். நம்ம ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். எந்த விதமான சிக்கலும் இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா கத்து சொல்லியிருக்கிறாரு, உன்னை நான் பார்வனிடத்துக்கு அனுப்புகிறேன், இந்த ஜனங்களை விடுவிக்க முடியாது, நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவன் அவிதமாக நினைத்தான். ஆண்டவர் வந்து என்னைக்குமே ஒரு ஸ்டெப் தான் காமிப்பார், நாளைக்குரிய கதை காமிக்க மாட்டார், இன்னைக்குள்ளதுதான் காமிப்பார், ஒரு ஸ்டெப் காமிப்பார். நீங்க விசுவாசத்துல அந்த ஸ்டெப் வச்சீங்கன்னா அடுத்த நாளுக்கு வேண்டியது ஆண்டவர் காமிப்பார். முதல்ல எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். மோசேக்கு அவர் எல்லாத்தையும் காமிக்கல. அவன் எவ்வளவு பெரிய கிரேட் ப்ராஃபிட், அவனுக்கே எல்லாத்தையுமே காமிக்கல. அவன் நினைச்சது எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற. அதனால கர்த்தர் உண்மையாகவே நம்மளை அழைத்தாரா, நம்மளை தெரிந்து கொண்டாரா, இந்த வேலையை செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? நம்ம என்னைக்கு இதை ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து ஆப்போசிட்டா எல்லாம் போயிட்டு இருக்குது. சூழ்நிலை வந்து ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் நம்ம மேல பழிய சொல்றாங்களே, என்ன செய்வது என்று சொல்லி கொஸ்டியனிங் காட். ஹி பிகின்ஸ் டு கொஸ்டியன். ஆனா கத்தர் வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லல. பார்வோன் சீக்கிரத்துல உங்களை விட மாட்டான் அப்படின்னு ஒரு பேட் சொல்லி இருக்கிறாரு, ஆனா எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லல. இது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. He begins to question God again. மறுபடியும் அவன் தேவனிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அவனுடைய ஹியூமன் ரீசனிங், மனுஷீக புத்தியின்படி அவன் வந்து கத்தரை வந்து கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஏன் அனுப்பினீர்? பார்வன் இந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே, நான் பேசின நாள் முதற்கொண்டு பார்வன் கடினமாக ஜனங்களை வழி நடத்துகிறானே. நீர் முட்செடியிலே என்னை சந்தித்தீர், பில்லர் ஆஃப் ஃபயர் என்னை சந்தித்தது, அதெல்லாம் உண்மைதான். நீர் வந்து என்ன சொன்னா ப்ரோபசி சொல்லி இருக்கிறீர். என்ன ப்ரோபசி சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் மோசேயை சந்திக்கும் பொழுது என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தார்? அது ஒரு மைட்டி ப்ரோபசி, மிகவும் வல்லமையான ஒரு ப்ரோபசி சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் என்றால், நீங்கள் இந்த மலையிலே ஆராதனை செய்வீர்கள், நீ இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மலையிலே கொண்டு வருவாய், இங்கே வந்து ஆராதனை செய்வார்கள் என்று, அதுவே உனக்கு அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார். 3:12
நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம்.
இது உன்னை நான் அனுப்பினேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், இந்த மலையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இதே மலையில நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி இந்த மலையை சுற்றிலும் அவள் பாளையம் இறங்குவார்கள், நான் வந்து இதை ஆராதிக்கப்படுவேன், இந்த ஜனங்கள் வந்து என்னை ஆராதிப்பார்கள், இந்த மலையிலே ஆராதிப்பார்கள், இதுதான் உனக்கு அடையாளம் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு அடையாளத்தெல்லாம் கொடுத்துட்டார். அந்த ப்ரோபசி அங்க சொல்லி இருக்கிறார். ஆனா எல்லாமே காரியங்கள் எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷனா போகுது. ஆண்டோடைய வாக்கு தத்தம் பாசிட்டிவா இருக்கு, நடக்கிற காரியங்கள்லாம் ஏறுக்குமாறா இருக்கு. வார்த்தையில வந்தா கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆனா ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் ப்ராப்ளம். அது மனுஷனால தீக்கக்கூடிய பிராரம்பம் கிடையாது, மனுஷனால சாதிக்க முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்விதமான ப்ராப்ளம் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம். ஆனால் வாக்குத்தத்தை என்ன சொல்லுகிறது? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ப்ராமிஸ் இப்படி இருக்குது, ஆனால் சூழ்நிலைகள் வந்து ஏருக்கு மாறாக இருக்குது, அது ஒரு ராங் டைரக்ஷனில் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். ஆமென்,
ஆமென்.
God is going to test our faith. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோன்னு பார்க்கிறார். எல்லாமே அப்படிதான். நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம்னா அந்த பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அதான் எப்படி பிஹேவ் பண்றோன்னு பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் மனுஷன் எப்படி பிஹேவ் பண்றான், அவனை விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். God is just setting the circumstances for his glory. அவர் வந்து இவ்விதமான சூழலை உண்டாக்குறார். ஏன் உண்டாக்குறார்? அவருக்கு மகிமையாக.
அல்லேலூயா.
நம்ம அந்த நேரத்தில் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலை பின்பற்றுகிறோமா? லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல நமக்கு இருக்கிறதா? எவ்ரிதிங், எல்லாமே கேஆஸ், இதெல்லாம் குழப்பமாக இருக்கிறது. Everything goes contrary. எல்லாமே வித்தியாசமாக ஏறுக்குமாறாக இருக்கிறது. இவ்விதமான சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு பார்க்குறார். மோசே தேவனத்தில் கொஸ்டின் பண்ணுறான், நீர் என்னை ஏன் அனுப்பினீர்? இந்த ஜனங்களை அதிக வேதனைப்படுறாங்க. நீர் ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. நான் சொன்னோன்னே விடுதலையாக்கலையே. சூழ்நிலை மோசமெல்லாம் இருக்குது. அதே போல தான் நம்ம ஜெபம் பண்ண உடனே நம்ம உடனே கிடைச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அது டைரக்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது, கான்ட்ரரியாக போகும் பொழுது, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீர், நான் மெசேஜில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கலையே, சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது, உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து அந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுது. மோசே கொஸ்டின் பண்ணுகிறான். மோசேக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பில்லர் ஆஃப் ஃபயர் அவன் சந்தித்தான். ஆண்டவர் அவனுக்கு நீங்க அந்த மலையில ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லி இருந்தார். அது அவன் வந்து உறுதியாக விசுவாசித்தான். ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் பொழுது தேவனத்தில் போய் அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. அவன் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆவிக்குரியவர்களாக மாறணும். முதல்ல ஆவிக்குரிய பரமா மாறணும், ரெண்டாவது நல்ல ஜாப் கிடைக்கணும், மூணாவது மேரேஜ் நடக்கணும். ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையே. இந்த பையனுக்காக எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவன் மனம் திரும்புதும் இல்லை, அவன் பேட் ஃப்ரெண்ட்ஸே விடுறது இல்லை. அவன் பேட் ஃப்ரெண்ட்ஸை இத்தனை வயசாகியும் பேட் ஃப்ரெண்ட்ஸை விடுறது இல்லை. ஜாப்பும் நல்ல ஜாப் கிடைக்கல. வேறு எப்படி மேரேஜ் வைக்கிறது, மேரேஜ் ஏஜ் ஆகிட்டு அப்படின்னு நான் வந்து வேதனைப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை வருதா, ஏதாவது ரியாக்ஷன் வருதா, ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஒன்றும் இல்லை, உணர்வே இல்லை. சில பையங்க தங்களுடைய வாழ்நாளை வந்து வீணாக்கி போடுது. 30 வயசுக்கு மேலே மேரேஜ் ஆகக்கூடாது, அதுக்கு முன்னால் மேரேஜ் ஆகணும். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்யணும். பேரண்ட்ஸும் அதில் கரெக்டாக இருக்கணும். பிள்ளையாண்டவனை ரட்சிப்பில் வழி நடத்தணும். அவன் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேருவான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாத்தையும் ஆத்மாவே கெடுக்கிறது. அதுதான் அவன் மேரேஜ் பண்ணி குழந்தை பிறந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவனை கெடுக்கும், அவன் ஆத்மாவே கெடுக்கும். நல்லா வேலை செஞ்சு பிரயாசப்பட மாட்டான், சோம்பேறியாக இருப்பான். அவன் போகிற காரியமும் எதுவுமே வாய்க்காது, எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். காரணம் என்ன? கத்தரை தேடுனா தானே கிருபை கிடைக்கும், மனம் திரும்பினா தானே கிருபை கிடைக்கும். போகிற இடத்துலையும் ஜாப் கிடைக்காது, நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியாது, வேற எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஃபீலிங் ஏற்படுது. நம்ம அப்படியெல்லாம் அவனுக்காக ஜெபிக்கிறோம். ஏதாவது கத்தர் கிரியை செய்கிறாரா, இதை இவன் பார்க்குறான், உடனே விட்டுருவான்னு பார்த்தா இவன் வந்து விடலை, இதை பார்வன் விடலை. அதனால் அவன் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறான். மேற்கொண்டு அவன் ஜெபிக்கும் பொழுது இதை கத்தர் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். ஆராதியர் 1 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திற்கு துரத்தி விடுவான்
என்றார். இப்பொழுது நான் செய்கிறதை நீ காண போகிறாய். உன்னுடைய ஜபம் வீசின வீணா போல, நான் உன்னோடு பேசின காரியம் அந்த ப்ராமிஸ் வந்து வீணா போறதில்லை, நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நான் ஜனங்களை விடுவிப்பேன். ஆனால் அவன் பலத்த கரத்தை கண்டால் ஒழிய அவன் விட மாட்டான் என்று சொல்லுகிறார். இது வந்து ஒரு ஈஸியான காரியம் அல்ல. God didn't want it to be a easy. இது வந்து லேசா கிடைக்கும்னு இல்லை, இதுக்கு வந்து போதுமான ஜபம் தேவை. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு போதுமான ஜபம் தேவை. ஸ்பெஷல் ப்ரேயர் தேவை. சில நேரங்களில் எனக்கு ஆவியில் ஒரு ஏவுதல் வரும், இந்த சர்ச்சில் வந்து சில காரியங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ணுவேன். வழக்கமாக ஒரு ஆனால் ஒன் ஹவர் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் திடீர்னு எனக்கு பாரம் வந்துச்சுன்னா நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அது ஈஸியாக கிடைக்கிற காரியம் இல்லை. God wanted to show himself mighty. தேவன் தம்மை வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்க வேண்டும். அவன் உடனே அவன் பார்வன் போன்னு சொன்னால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்த வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர். God is great. Hallelujah. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய மகிமையும் காண்பிக்க வேண்டும் என்றால் அவன் உடனே விடக்கூடாது. அது ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் மோசைக்கு தெரியாது. நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள். தேவன் ஞானம் பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஞானம் பெருசு. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அப்படி கடினப்படுத்தும் பொழுது அதிக என்னச்சென்றால் அங்கே வாதைகள் வருகிறது. ஃப்ளேக்ஸ் மேலே ஃப்ளேக்ஸ் வரும் பொழுது எங்கள் எகித்தியர்கள் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அவள் அறிந்து கொண்டார்கள். தாங்கள் கும்பிடுற கடவுள்கள் வெறும் வல்லமையற்ற கடவுள். இவ்வளோ நாள் அவங்க சூப்பர் பவரில் இருக்கிறாங்க, அந்த தெய்வம் தான் நம்மளை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்குன்னு நினைச்சாங்க. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யணும்? எகிப்தின் தேவர்கள் மேலே அவர் நீதியை செலுத்த வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நமக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. ஆனால் நம்ம கடவுள் பெரியவர், அதனால தான் அவங்க அடிமையாக கிடக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் மகத்தானவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாகிற சிருஷ்டி கர்த்தர். அல்லேலூயா. அதை இந்த இந்தியா தேசத்துக்கு காண்பிக்க வேண்டும். இந்தியா தேசத்து மக்கள் இயேசு பெரியவர் என்பதை அறிய வேண்டும்.
ஆமென்.
God is great.
Amen.
Our God is great.
Amen.
He is a creator, he is a savior, he is a judge, he is a king.
Hallelujah.
என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது அதுக்காகத்தான் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதே போலதான் இன்னைக்கு ஆளுகிற மக்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் வந்து என்ன செய்வார் என்றால் அவர் கிரேட் என்பதை காண்பிப்பார். இது வந்து மோசஸுக்கு தெரியல, இது கர்த்தருக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்க வேண்டும். எகிப்தின் மத்தியிலே அவர் மகிமைப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை பெரியவர் என்பதை அறிய வேண்டும். நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் இஸ் எ மைட்டி டெலிவரர். ஹல்லேலூயா. நம்மளை வல்லமையாக மீட்கிறவர் என்பதை அறிய வேண்டும் என்றால் பார்வோன் உடனே விட்டுறக்கூடாது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட வேண்டும். அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதனால வாதையின் மேல வாத வரும் பொழுது இவங்க கண்ணில மாட்டிக்கிட்டாங்க. சாத்தான் இவங்க கண்ணில மாட்டல, இத என்ன சொன்ன கர்த்தர் சாத்தானுக்கு கண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is setting a trap for the devil. பிசாசுக்கு ஆண்டவர் கண்ணி வைத்திருக்கிறார். அவன் இருதயம் கடினப்பட ஆண்டவர் கண்ணியை செட் பண்ணியிருக்கிறார். அதே போல தான் இன்னைக்கு ஆளுகிற மக்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஐடல் வர்ஷிப். மெய்யான தேவன் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை இல்லை. அவிதமான ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி அவிதமாய் மாறி இருக்கு. நம்ம இன்னைக்கு லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1963 அக்னி சமயம் இறங்கி வந்தது. நம்ம இன்னைக்கு மெசேஜ் ஆதாரில் வந்திருக்கிறோம். நம்ம அக்னி சம்பமானது சபையை நடத்தி கொண்டே போகிறது. வெளிப்பாட்டின் மேல வெளிப்பாடை கொண்டு வந்து நம்ம வந்து இதோ பரிசுத்தமாக்கப்பட்டு பெர்ஃபெக்ஷன் அடைந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இங்க உலகத்தை பார்த்தால், இதோ பாலிடிக்ஸ பார்க்கும் பொழுது அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் கடினப்பட இத வாதைகள் அதிகமாக வந்தது. நம்ம வந்து லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மேல நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா.
ஆமென்.
We got to have confidence in the leadership of God. தேவனுடைய வழி நடத்தலின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையை வழி நடத்துகிறார். கர்த்தர் பாஸ்டரை வழி நடத்துகிறார். நம்முடைய சபை மெசேஜுக்கு மேல மெசேஜ் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெர்ஃபெக்ஷன் அடைகிறது என்பது ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறார். ராப்சருக்கு நேராக வழி நடத்துகிறார். இதன் மேல நமக்கு கான்பிடன்ஸ் தேவை. பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனாலும் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். Things going wrong. இதோ காரியங்கள் வந்து தவறா போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் வந்து இதை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அவருடைய பார்வையில நத்திங் இஸ் கோயிங் ராங். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில எதுவும் தவறா போல, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நம்ம பார்வையில் அப்படி இருக்கிறது. நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், மனுஷ உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கையை சரியா புரிந்து கொள்றவன் தான் கிறிஸ்தவங்க. நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம ரேப்சர்ல போறோம். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம அங்கிருந்து வந்திருக்கிறோம், பூமிக்கு வந்திருக்கிறோம், நம்ம அங்க போறோம். இன்னைக்கு 2020 வந்துட்டோம். இவ்வளவுமா ஆண்டவர் நடத்திருக்கிறாரு. இங்க இருந்து அங்க இருந்து வந்தது உண்மை. நம்ம தேவனிலிருந்து வந்திருக்கோம், தேவனத்துக்கு போகிறோம். ஆமென்.
ஆமென்.
நம்முடைய ஆரிஜின் கரெக்ட், நம்முடைய டெஸ்டினேஷன் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இது இடையில என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த இன்பிட்வீன், வாட் வில் ஹேப்பன் இன்பிட்வீன், இந்த இதுக்கு நம்முடைய ஆரிஜின்ல இருந்து நம்ம ரேப்சர்ல போறோம், நம்ம பூமிக்குள்ள வந்துட்டோம், மெசேஜ் ஆதாரில் வந்துட்டோம், இனிமேட்டு நம்ம ராப்சர்ல போற வரைக்கும் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. We never know what will happen in between. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்க வேண்டியிருக்குது, எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹல்லேலூயா. அது கொரோனா வந்தாலும், கவர்மெண்ட் அகைன்ஸ்டா இருந்தாலும், எல்லாமே காட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. ஹல்லேலூயா. அது ஒரு பக்கத்துல வருது, நம்ம ஒரு பக்கத்துல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டஸ்ட் மத்தியில சர்ச்சை நடத்த முடியாது. ஆண்டவர் பார்க்கிறார், இப்ப நீ இதை செய். இதெல்லாம் நான் பரிசுத்தாவின் வழி நடத்தல் படி செய்கிறேன். பலர் பல கருத்துக்களை உடையவளா இருக்கலாம். அவளுக்கு கருத்துக்களை உடைய இருக்கு, அவளுக்கு நியாயம் இருக்கு, அவங்க கருத்து அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா எனக்கு கான்பிடன்ஸ் வேணும். ஆண்டவர் வந்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் நடத்துறார். நத்திங் கோயிங் ராங், நத்திங் இஸ் கோயிங் ராங். அவருடைய பார்வையில ஒண்ணுமே தவறா போகல. நம்முடைய பார்வையில யாருக்கு மாறா இருக்கிறது? நமக்கு வந்து எங்க இருந்து வந்தோம் என்பதை அறிந்திருக்கிறோம், ராப்சர்ல பங்கு பெற அறிந்திருக்கிறோம். ஆனால் இன் பிட்வீன் வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்னு அறிஞ்சிருக்கோம், எல்லாமே அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நடப்பதில்லை. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா மனுஷங்களும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. எல்லா விதமான சிச்சுவேஷன் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது அவர் எல்லா சிச்சுவேஷனை நமக்கு மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். இதான் மோசஸுக்கே தெரியலையே, நீர் ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே, ஏன் என்னை அழைத்தீர்? இந்த ஜனங்கள் அதிகம், அவனுக்கு தெரியல. ஆனா கத்திர்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். எகிப்தியர்கள் கத்தரே தேவன் என்பதை அறிய வேண்டும். இவங்களும் கத்தர் நம்முடைய ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகத்தானவர் என்பதை அறியும்படியாக, இந்த மிரக்கில் சதிகமாகும்படியாக. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, தேவனுக்கு தெரியும். ஆனா மோசைக்கு அந்த நேரத்தில் தெரிய, ஒன் ஸ்டெப் தான் ஒரு ரிவீல் பண்ணுகிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் காமிக்கும் பொழுது அது வந்து தேவன் வந்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். இன்னைக்கு அந்த 10 flags வந்தது தானே இன்னைக்கு நம்ம பைபிள படிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தில் எத்தனை 1000 வருஷமாக இந்த 10 வாதைகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்படலைன்னா உடனே வாக்கே நீங்க போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அனுப்பிட்டார்னா, கர்த்தருடைய கண்களில் இதை பார்வோன் கண்கள் நமக்கு தயவு கிடைச்சிச்சு. பார்வோன் வந்து உடனே நம்மளை விட்டுட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு எல்லாமே வந்து சுமூகமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் ஹார்டர் வே, இது இடுக்கமான படி. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். ஆனால் இந்த எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கு. என் வாழ்க்கை அவர் கண்ட்ரோலில் இருக்கிறது. சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென்.
ஆமென்.
அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இதனால தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த 10 flags கொண்டு இன்னைக்கு எத்தனை வருஷமா உலகம் வந்து அந்த 10 flags வந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரியவர், ஆமென்,
ஆமென்,
அவர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை நம்ம அறிய முடிகிறது. அடுத்தபடியாக யாத்ராம 13 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் அவர்களை அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் வழி நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. 13:21-22
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
இத பாருங்க, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினாராம். அவளை இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார். எக்ஸாடஸ் 13:21-22. The Lord went before them by day in a pillar of cloud to lead them the way, and night in the pillar of fire to give them light to go by day and night. இதில் என்ன கவனிக்கிறோம்? பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அதனால மேகஸ்தம்பம் தான் அக்னி ஸ்தம்பம் மாறுது, அக்னி ஸ்தம்பம் தான் மேகஸ்தம்பமாக மாறுது. அதனால மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஒன்று தான். பகலில் அவங்களுக்கு வந்து நிழல் மாதிரி இருக்கணும் மேகஸ்தம்பம், ராத்திரி இருட்டாக இருக்கும் வெளிச்சம் வேணும், அது பில்லர் ஆஃப் ஃபயராக மாறுது. அப்போ பில்லர் ஆஃப் ஃபயரும் பில்லர் ஆஃப் கிளவுடும் என்னது? அது கத்தர் தான். ஹல்லேலூயா. ரெண்டும் ஒன்று தான். பகல்ல அது மேகஸ்தம்பமாக இருக்குது, ராத்திரியில் அது பில்லர் ஆஃப் ஃபயர் அக்னி ஸ்தம்பமாக மாறுது. அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு அக்னி ஸ்தம்பம், இது அவளை வழி நடத்தும்படியாக கத்தர் பகலில் அவளை வழி நடத்த பகல்ல அது மேகஸ்தம்பம். அது கிளவுடா இருக்கிறது, பின்பு அது பில்லர் ஆஃப் ஃபயரா வெளிச்சமா மாறியது. நைட் ஆனா அது வெளிச்சமா மாறியது. ரெண்டும் சேம் தான். அதே போல இன்னைக்கு பில்லர் ஆஃப் ஃபயரும் வந்திருக்கிறது, பில்லர் ஆஃப் கிளவுடும் வந்திருக்கு. யார் ஊழியத்தில் உலகத்தில் வந்துச்சு, யார் ஊழியத்தில் வந்துச்சு? ரெண்டுமே போட்டோகிராஃப் எடுத்திருக்கு. உலகத்தில் எந்த பிரீச்சருடைய ஊழியத்தில் அப்படி வந்துச்சு? பிரதர் பிரணம போல யாரு நீதியாக பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும்? பண ஆசை இல்லாமல் ஜீவிக்க முடியும்? பிரதர் பிரணம் போல யார் ஜீவிக்க முடியும்? எந்த ஊழியக்காரர் ஜீவிக்க முடியும்? ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் அவரை நீதிமானாக கண்டார். அதனால ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதை மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். ஹல்லேலூயா. 1950 ஹவுஸ்டன் டெக்சாஸில் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. ஃபோட்டோ எடுக்கும்பொழுது எல்லாம் பிளாங்காக மாறி போச்சு. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கிற படம் தான் அங்கே விழுந்தது. அதே போல் 1963 February 28 இந்த மேகஸ்தம்பம் ஏறக்குறைய அரை மணி நேரம் காணப்பட்டது. லைஃப் மேகசின் அதை ஃபோட்டோ எடுத்து உலகமெங்கிலும் அந்த பத்திரிகையில் போயிருக்கிறது. May 17 இது ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கிறது. அது May 17 அந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த பத்திரிக்கையில் இருக்குது, நிறைய பேர் அந்த மேக்சின் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் உங்களுக்கு அந்த மேக்சின் நான் தரட்டுமான்னு கேட்டார், நான் வேண்டான்ட்டேன். அந்த மேக்சின் அதை பார்த்தும் கூட எல்லாம் ரசிக்கப்பட முடியுமா? இல்லை. அந்த பத்திரிக்கை உங்களுக்கு தாரேன்னாரு, நான் வேண்டான்னிட்டேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அது மேலே இல்லை, அந்த படத்து மேலே இல்லை. சிலர் இங்கே பில்லர் ஆஃப் ஃபயர், இங்கே பில்லர் ஆஃப் கிளவுடை வச்சுக்கிட்டு நடுமத்தில் இயேசு கிறிஸ்து படத்தை வச்சுக்கிட்டு இப்படியே ஐடல் வர்ஷிப் பண்ணுவாங்க. அது ஐடல் வர்ஷிப் வழி நடத்து. நான் இந்த மேகத்துக்கு பின்னால் இருக்கிற, இந்த ஷைனுக்கு பின்னால் இருக்க வாய்ஸை நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. வாய்ஸ் ஆஃப் த சைன். இது உலகத்துக்கு ஒரு சைனாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனனுக்கு முன் சென்ற அதே கத்துடைய தூதனானவர் தான். அதே பில்லர் ஆஃப் ஃபயர், அதே பில்லர் ஆஃப் கிளவுடு இந்த கடைசி காலத்தில் 3 யாத்திரையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மோசே ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதே உறுதிப்பாடு தான் பிரதர் பிரணாமுக்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் த சைனை நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் எடுத்து விலகி போகல. 1963 வந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இன்னைக்கும் இருக்குது. 1963 வந்தது, 1950 பில்லர் ஆஃப் ஃபயர், 1963 இதை மேகஸ்தம்பம் வந்தது, இன்னைக்கும் அது இருக்குது. ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் அது வழி நடத்துறது, இப்போ நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுது.
ஆமென்.
அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நம்ம வெட்டிங் சப்பர் நம்ம போகும் வரைக்கும் இந்த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர், லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் கிளவுடில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஜனங்கள் இருந்தாங்களா? இல்லை. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இருந்தவங்க இருந்தாங்களா? இல்லை. இதை வெஸ்லி காலத்தில் இருந்தவங்க இருந்தாங்களா? பெந்தகோஸ் மக்களுக்கு இது வந்ததா? இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வந்திருக்கு.
ஆமே.
நம்ம இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸ்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமே.
லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
எதுக்காக அவர் வந்து அந்த பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார்? ஏன் உடனே அவன் விடல? டு டிஸ்ட்ராய் எகிப்த். God wanted to destroy the country Egypt. அந்த எகிப்தை வந்து அழிக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆமென்.
ஆமென்.
நீங்க வேர்ல்ட் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிட்டு வர வர உலகத்தினுடைய சூழ்நிலைகள், நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்திருக்கு. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்திருக்குது. இன்னைக்கு எல்லா சிஸ்டமும் மாறிட்டு வருது. ஏன் மாறிட்டு வருது? எல்லாம் குளோபலிசமாக மாறிட்டு வருது. உலக மயமாக்கப்படுவது, எல்லாமே புதிய கொள்கை, புதிய திட்டம் இதோ வருகிறது. நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவார், ஒன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, கிளீன் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியாங்கிறார். இதெல்லாம் என்னது? கடைசி காலத்தில் இது சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது வரைக்கும் இருந்த இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது. உலகமே சேஞ்ச் ஆகிறது, ஒவ்வொரு நாடும் சேஞ்ச் ஆகிறது, குளோபலிசமாக மாறுது. என்னது காரணம்? இது அழிவுக்கு அடையாளம். இதெல்லாமே அழிவுக்கு அடையாளம். பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு டிஸ்ட்ராய் எகிப்த். ஆண்டவர் வந்து எகிப்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒவ்வொரு வாதைகளும் வரும் பொழுது எகிப்து அழிஞ்சது. இந்த வைரஸ்னால என்ன செய்தது? இந்தியா தேசத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது. எத்தனை ஆயிரம் பேர் மரிச்சிட்டாங்க. ஆண்டவர் உலகத்தை அழிக்க நினைக்கிறார், அழிக்க விரும்புகிறார். ஏனென்றால் உலகம் வந்து வார்த்தைக்கு தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறது. எவ்வளவு கடினப்படுத்துகிறதோ அவ்வளவு அழிவு வருகிறது. God has never failed to keep his word. ஆனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் வந்து தவற மாட்டார். ஆமென்,
ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், அது எந்த விதத்திலும் ஃபெயிலியர் ஆகாது.
ஆமென்.
எத்தனை பேர் பின்வாங்கி போனாலும், என்ன அகைன்ஸ்ட் வந்தாலும், இதோ அந்த இது அந்த அந்த கமிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகாது. அவர்கள் வந்து இப்பொழுது எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்கள். எகிப்தியர்கள் கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்கள். அதிக பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட்டு வர்றாங்க. வரும் பொழுது இப்பொழுது அடுத்த டெஸ்ட் வருகிறது. அவங்களுக்கு பிளேக் மேலே பிளேக், இவங்களுக்கு டெஸ்ட் மேலே டெஸ்ட். இதுதான் கீழ்ப்படியாத மக்களுக்கு வாதையின் மேலே வாதம் வருது. உங்களுக்கு டெஸ்ட் மேலே டெஸ்ட். விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். ஏன் இப்படி சோதித்து பார்க்கிறார்? நீங்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும்.
ஹல்லேலூயா.
நீங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்றால் நல்ல கேரக்டர் வரணும்.
ஆமென்.
உங்கள் புத்தியெல்லாம் மாறணும். பொறாமை இருக்கக்கூடாது. வீண் பேச்சு வரக்கூடாது. உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்ம மெசேஜில் இருக்கிறோமே, நம்ம என்ன மெசேஜில் இருக்கிறோம், நம்முடைய ஃபெய்த் என்ன, அதெல்லாம் யோசித்து பார்த்து பேசணும். நீங்கள் மெச்சூரிட்டி அடையாமல் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. உங்க கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த அடிமைகள் வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அதை ஆளுகை செய்வதற்கு, அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், அதை ஆளுகை செய்வதற்கும் இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் அவங்களுடைய கேரக்டரை வந்து மோல்டு பண்ணுகிறார். அவங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். இஸ்ரேல் உலகத்தின் மக்களுக்கு ஃபிளேக் ஆஃப்டர் ஃபிளேக், ஒரு ஃபிளேக்கு மேல ஒரு ஃபிளேக், ஒரு ஃபிளேக் மேல கடைசியில் முழுசும் அழிய வேண்டும். கர்த்தருடைய ஞான எவிதமாய் இருக்குது, அவருடைய சிந்தை எவிதமாய் இருக்குது. உலகத்து மக்களை வாதைக்கு மேல வாதை கொண்டு வந்து கடைசியா உலகத்தை முற்றிலும் அழிக்க வேண்டும். துன்மார்க்கர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும். அவிசுவாசிகளை முற்றிலும் அழிக்க உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் கொண்டு வந்து உங்க கேரக்டரை மோல்டு பண்ணி உங்களுடைய நீங்க மெச்சூரிட்டி அடைந்து இதோ நீங்க கானான் தேசத்தை இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி பாத்தீங்களா? God's mind எவிதமாய் இருக்கிறது? We have the mind of Christ. Hallelujah. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. 14:10 வாசிக்கலாம்.
பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
இதோ பார்வோன் இப்பொழுது 2 நாள் ஆயிட்டு இவ்வளவு அற்புதத்தை கண்டாங்க. 10 plagues வர்றதை கண்டாங்க. 10 miracles பார்த்தாங்க. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வரும் பொழுது இவர் 2 நாளைக்குள்ள என்ன நடக்குது? இவங்க வந்து சுக்கோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அந்த செவந்த சமுத்திரத்தினுடைய கரையில வரும் பொழுது அந்த நேரத்தில் பார்வோன் தன்னுடைய சேனைகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். 600 ரதங்களையும் பிரதானமான போர் வீரர்களோடு கூட செவந்த சமுத்திரத்தை நோக்கி அவன் வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகும்படியாக வருகிறான். 2-3 நாள் தான் ஆகுது. 2-3 நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சு? அங்க ஃபிளேக்ஸ் மேல ஃபிளேக்ஸ் வந்தது. அந்த மிரக்கிள்ஸ் பார்த்தாங்க. கடைசியா என்ன அற்புதம் நடந்துச்சு? அவங்ககிட்ட போயிட்டு கத்த சொல்லுகிறார். அவங்ககிட்ட போயிட்டு நீங்க பொருட்களை வந்து இரவல் வாங்கும்படியா சொல்லும் பொழுது அவங்க இரவலா கொடுக்கல, அன்பளிப்பா தான் கொடுக்கறாங்க. நீங்க வந்து நாங்க போறோம், கத்திற்கு ஆராதனை செய்ய போறோம், எங்களுக்கு உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் தேவை. கோல்டு ஜுவல்ஸ் ரெயின்மெண்ட், இந்த மூணு காரியங்கள், கோல்டு ஜுவல்ஸ் ரெயின்மெண்ட், இந்த மூன்றையும் கேட்டாங்க. அவங்களுடைய என்ன வஸ்திரங்கள், வெளியேறப்பட்ட வஸ்திரங்கள் அதெல்லாம் கொடுத்தாங்க. எகிப்தியர்கள் ரிச் பீப்பிள், அவங்க கோல்டு கொடுத்தாங்க, டைமண்ட் கொடுத்தாங்க, அவங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. உடனே இவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த உடுப்பை மாட்டி அந்த ட்ரெஸ் எல்லாம் போடும் பொழுது, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடும் பொழுது, நேற்று வரைக்கும் ஏழை, இன்னைக்கு ரிச் ஆயிட்டாங்க. எவ்ரிபடி லீவ்ஸ் ரிச், ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் விடாம எல்லாரும் எகிப்தை போயிட்டு போகும் பொழுது ரிச்சா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு காலத்துல நான் அடிமையா இருந்தேன், ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, எனக்கு பண வசதி இல்லை, இப்போ ஆண்டவர் என்னை ரிச்சா மாற்றி இருக்கிறார்.
ஆமென்.
காட்ஸ் பிளஸிங் வந்துட்டு எல்லாருமே ரிச் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய அவங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கணும் பாருங்க, நீங்க அந்த பேக்ரவுண்டை பார்க்கணும். கொஞ்ச நேரத்தில் ரிச்சா மாறிட்டாங்க. சிலேசா இருந்தவங்க, சரியான வஸ்திரம் இல்லாதவங்க, இப்போ எல்லாருமே எது யார் செஞ்சா, கத்தர் செய்தார். ஹல்லேலூயா. God gave his word. God was doing, going to do it. கத்தர் நான் அதை செய்வேன். நீங்க எகித்த விட்டு புறப்படும் பொழுது பொக்கிசத்தோடு புறப்பட்டு வருவீங்க. கத்தர் சொல்லி இருந்தார், இப்பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். எல்லாரும் ரிச்சா மாறிட்டாங்க. மெசேஜில் வரும்பொழுது முதலாவது ஸ்பிரிச்சுவலானா, ரெண்டாவது ஹீலிங் வரும், மூணாவது ஐஸ்வர்யம் வரும், கண்டிப்பாக வரும். உண்மையாக ஆண்டவரை தேடுனா, ஒழுங்காக பயில் படித்து ஒழுங்காக ஜெபம் பண்ணி நல்ல புத்தியோடு ஆண்டவரை தேடுனா, தேவையில்லாத எதிர்மாறா பாஸ்டர் ஒன்று சொன்னார்னா, நீங்கள் ஏதோ ஞானிகள் போல பேசுனா ஆசீர்வாதம் வராது. நல்ல மாதிரி தேடினா, நல்ல கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா, கத்தருக்கும் பாஸ்டருக்கும் கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா, உங்களை ஆண்டவர் ரிச்சாக மாற்றுவார், கண்டிப்பா ரீச்சா மாத்துவார். அவங்களுக்கு செஞ்சார்னா நமக்கு செய்ய மாட்டாரா? அது ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ், இது செகண்ட் எக்ஸடஸ். எவ்ரிபடி லீவ்ஸ் ரிச். ஆனா மனுஷனுடைய சுபாவம் என்ன? Man gets and forgets. God gives and forgives. ஆண்டவர் வந்து கொடுக்கிறார், தப்பு செஞ்சா மன்னிக்கிறாரு. ஆண்டவரே தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் மன்னிக்கிறாரு. ஆண்டவர் தராரு, தந்துகிட்டே இருக்கிறார். God gives and forgives. Man என்ன செய்றான்? கே வாங்குறான். அந்த நேரத்தில் கத்திரிக்கு சோத்திரம், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார்னு சிரிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் மறந்துருந்தாங்க. Man gets and forgets. அதே போல தான் இவங்க மறந்துட்டாங்க. இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார், இதெல்லாம் கண்ணால் பார்த்தவங்க. இப்பொழுது பார்வோன் பின்னால் வருகிறான், ரதங்களோடு வருகிறான் என்று சொன்ன உடனே பயந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அன்றையும்
அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
இதோ என்னங்களை வந்து நீங்க வந்து எங்களை சாகிறதுக்கா இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தீர், எங்களுக்கு அங்க பிரேத குழி இல்லைனியா, அங்க கல்லறை இல்லைனியா, அந்த வனாந்திரத்துல எங்களை கொண்டு வந்தீர்.
நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே.
நாங்கள் வனாந்திரத்துல இங்க வந்து சாகிறதை விட அங்க எகிப்தில அடிமையா இருக்கலாமே, எங்களை அப்படியே விட்டுரும், பார்வோன் ரொம்ப தொல்லை கொடுக்கறான், விட்டுரும் அப்படின்னு நாங்க சொன்னால நீர் தானே எங்களை சொன்னீரு. இயேசு கிறிஸ்து விசுவாசி, வார்த்தை விசுவாசி, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு நிறைய டெஸ்டிங் வருது, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் அப்படியே இருந்தோம்னா, நான் அந்த சாமந்தலே போயிருந்தா இப்போ நான் வந்து ஒரு பெரிய, எனக்கு ஒரு டீக்கன் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, என்னையே வந்து ரொம்ப இதாக இருக்கு. இங்கே வந்து நான் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பல்ல. இதை மாதிரி அவங்க வந்து ஜோம் பண்ணாங்க, இப்ப அதெல்லாம் பறந்துட்டாங்க. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள், அவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது என்று யாத்திராம 2:23-24 வாசிக்கிறோம். அந்த ஜபத்தை கேட்டு தானே அவர் இறங்கி வந்தாரு. இப்போ வந்து ஜபத்தை கேட்டு அவங்க பெற்றுக்கொண்டாங்க, விடுதலை கிடைச்சது. இப்பொழுது நாங்கள் அங்கேயே போயிருந்தோம், அந்த பார்வோனிக்கே அடிமையா இருக்கிறோம், அந்த ஆளோட்டிகளுக்கிடையே நாங்கள் அடிபட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இதனால அவங்க கம்பேர் பண்றாங்க, அந்த உயிர் போகுத, இங்க வந்தவன் எல்லாத்தையும் சாவடிச்சிருவானே, இந்த உயிர் போறதை விட அங்க பிழைச்சிருக்கலாமே. உயிர் பயம், ஃபியர், அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. உன்னியோவான் 4:18 வாசிக்கும். பயமான அவங்களுக்கு ஃபியர் வந்தது. எதனால ஃபியர் வந்தது? அன்பிலிப், அவிசுவாசத்தினாலே அவனுக்கு உயிர் பயம் வந்து விட்டது. இதை விட அது பெட்டர. இங்க வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவானே அப்படின்னா நம்ம அங்க இருந்தா உயிரோடு இருக்கலாமே. எது பெட்டர்? அதான் எது பெட்டரு? கவர்மெண்ட் யோசிக்குது, நீங்க வந்து மாஸ்க் போடாம எல்லாம் வந்துட்டா எல்லாம் கொத்து கொத்தா செத்துருவீங்களே, ஸ்கூலை திறந்தா கொத்து கொத்தா பிள்ளைகள்லாம் செத்து போயிருமே, அதனால வீட்டுக்குள்ளேயே கிடங்க. இதை விட அது பெட்டர், அது உயிர் போயிருது, அதனால வீட்டுக்குள்ளேயே கிடங்க. இதுதான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது, அதுதான் உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு மருத்துவர்களுக்கு தெரிஞ்சது அதுதான். மருத்துவர் ஆலோசனை கேட்டோம், இன்னும் லாக்டவுனை நீடிக்கணும், அதை முழு ஊரடங்காக வைக்கணும். அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, செத்துறதை விட நீங்க பட்னியாக கிடக்குது பெஸ்ட், பணம் இல்லாம இருக்குது பெஸ்ட். அது உயிரை பெயருதே, உயிர் தான் மனுஷனுக்கு விசேஷம். அதெல்லாம் உயிர் பயத்தினால்தான் லாக்டவுன். அதே போல தான் இவனுக்கு உயிர் பயம். நாங்க உயிர் போயிருதே, நாங்க அங்கேயே நாங்க அடிமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு. நீங்க தானே ஜெபம் பண்ணீங்க, உங்க ஜெபத்தை கேட்டுதானே ஆண்டவர் விடலையா? நான் ஆவிக்கிரிய பிரமா வரணும், ரொம்ப ஆவிக்கிரிய பிரமா வரணும்னு நீங்க ஜெபம் பண்ணனால தான் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப ஏன் அந்த எகிப்துக்கு திரும்பி போறத நினைக்கிறீங்க? எல்லாரும் கேட்டார், நாங்க ரொம்ப ஆவிக்கிரிய பிரமா வரணும், ரொம்ப வெளிப்பாடா வரணும், இதோ ராச்சர்ல பங்கு, இதுதான் எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க. நீங்க அப்படி நினைச்சு, நீங்க கேட்டனால தானே ஆண்டவர் இறங்கி வந்தாரு. இப்போ அந்த நினைச்சது, அந்த ஜெபத்தையே அவங்க மறுதளிக்கிறாங்க. They were the one crying for God to deliver them. ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கணும், அவங்க தான் ஜெபிச்சாங்க. அவங்களுடைய பெருமூச்சை கட்டு கேட்டு கத்தர் இறங்கினார். இப்பொழுது அவங்களுடைய ஜெபத்தையே அவங்க புறக்கணிச்ச மாதிரி இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி? ஆண்டவரே நான் வார்த்தையிலே வந்திருக்கிறேன், நான் சாபனத்துக்கு திரும்பி போவதை காட்டிலும், நான் வந்து என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதை காட்டிலும் நான் வார்த்தையிலே மறிப்பேனாக. I would rather die facing down the devil than go back to where we came from. இது நான் வந்து சாத்தானை எதிர்த்து நான் சாகது நல்லது. நான் என் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதை காட்டிலும் நான் சாகதே நல்லது. எத்தனை பேர் பின் வாங்கி போயிருக்கிறாங்க உலகத்தில்? நான் சாகதே நல்லது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நான் வந்து டைட்டில் டீடோடு நான் சாக வேண்டும். ஹல்லேலூயா! இந்த டைட்டில் டீடை பிடிச்சு கொண்டே நான் சாக வேண்டும். த மெசேஜ் ஆஃப் த ரிகவரை நான் பிடித்து கொண்டே சாக வேண்டும். அப்படி நான் செத்தேன் என்றால் 6 பரிமாணம் எனக்கு ஆயத்தமா இருக்கும். ஹல்லேலூயா! அந்த பரிமாணத்துக்குள்ள போயிட்டு இருந்து நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் அந்த இடத்துக்கு நான் போக போறேன். ஆமென். The sixth dimension is waiting for me. ராப்சருக்கு முன்னதாக நான் மரிப்பேன் என்றால் 6 பரிமாணம் எனக்காக காத்திருக்கிறது. ஆமென். இவனுக்கு பெர்சிகியூஷன் வருகிறது, கவர்மெண்ட் வந்து பிரஷர் கொடுக்கிறது, பார்வோன் கவர்மெண்ட் பிரஷர் கொடுக்கு. இப்பொழுது நம்ம பிரஷர்ல இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கும். லிட்டில் கவர்மெண்ட் பிரஷர் ஆனஸ், ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் வரல, ஆனால் பிரஷர் இருக்கு, நமக்கு நெருக்கடி இருக்கிறது. நான் வந்து வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டே நான் ஜீவிப்பேனாக. ஹல்லேலூயா! டைட்டில் டீடை பிடிச்சு கொண்டே நான் ஜீவிப்பேனாக. மரணமே வந்தாலும் நான் வந்து திரும்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா! ஆனால் அந்த ஜனங்களை என்ன சொன்னாங்க? எகிப்திலே நாங்கள் இருந்திருக்கலாம். எதனால? அந்த மனுஷங்களுக்கு அந்த பயம், என்ன உயிர் பயம்தான் இருக்கிறதுலே மேலானது. சரீரத்தை ஒருத்தன் கொல்ல முடியும், அதுதான் ஒரு மனுஷன் மேக்சிமம் செய்ய முடியும். நீங்கள் சரீரத்தை கொன்னா நேராக நீங்கள் அங்கே போயிருந்தீங்க, ஆனால் ஆத்மாவை அவங்க கொல்ல முடியாது. அதனால ஆத்மாவை கொல்ல வல்லவளாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொலை செய்வர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 10:28 வாசிக்கிறோம். இவங்க வந்து சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு அந்த பார்வனுக்கு பயப்படுறாங்க, ஆனால் தேவனுக்கு பயப்படலை. அவங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியல. அந்த ஃபியர் வந்து, அந்த பயம் வந்து அவங்களை மேற்கொண்டது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவங்களை இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா! தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். இதோ நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படியாக மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். யோவான் 14:1-2 வாசி. உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஃபியர் வரக்கூடாது. நம்முடைய வருங்கால வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும், கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது, இதுக்கு என்னைக்கு முடிவு வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. Do not your heart be troubled. Don't let your heart be troubled. உங்களுடைய இருதயம் கலங்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
Stand on the word. வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். Let the one who change all circumstances. பாத்தீங்களா? அவர் வந்து எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். இந்த ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. நம்ம வந்து யாரை சார்ந்திருக்கிறோம், யாருக்காக நிற்கிறோம், தேவனுக்காக நிற்கிறோம். பார்வனுக்கு பயப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனை மாற்றுப்பார். சாசு ரொம்ப ஓவரா படுறோம். என்னது ஓவரா படுறோம் அப்படின்னு தான் சொல்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் சொல்றாங்க. மோசே அரோனை பார்த்து நீங்க ஓவரா போறீங்க, ரொம்ப உங்களை மிஞ்சி போறீங்க, ஓவரா போறீங்க. அதுக்கு மோசே சொல்றான், நீங்க தான் ஓவரா போறீங்க, நீங்க தான் ஓவரா மிஞ்சிக்கிட்டு போறீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்ற, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இதுதான் சண்டையில சொல்ற காரியம். யாரு ஓவரா போறாங்க? ஆண்டவர் நிரூபிச்சு காமிச்சார். அந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தார் வந்து ரொம்ப ஓவரா போனாங்க. ஆனா அவங்க மோசே அரோனை பார்த்து நீங்க உங்களை ரொம்ப ஓவரா போறீங்க அப்படிங்க. அதே போல இப்ப இந்த பார்வன் ரொம்ப ஓவரா வர்றான். ஆனா கர்த்தர் நினைச்ச எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. டெலிவர் வென் இட் இஸ் இம்பாசிபிள் டு பி டெலிவர்ட். இதோ நம்ம வந்து விடுதலை ஆக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் நமக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ண முடியும். அவர் இந்த சூழ்நிலையை ஒரு நிமிஷத்திலே மாற்ற முடியும். அந்த ஃபெய்த் அவனுக்கு இல்லை. அவங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். எதுக்காக? அவங்களுடைய கேரக்டர் மோல்ட் பண்ணி அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அவங்களுக்கு டெஸ்ட் அவசியம். சும்மா உடனே நம்ம மெசேஜில் வந்துட்டோம், உடனே நீங்கள் ராப்சரில் போயிடலான்னு இல்லை. உங்களுக்கு விசுவாச பரிசோதனை தேவை. டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். சர்கம்ஸ்டான்சஸ் வரும் பொழுது ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேண்டும். ஆமென்.
ஆமென்.
The pressure got so intense at that moment. அந்த நேரத்தில் அந்த பார்வன் பின்பற்றி வரும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிப்போச்சு, ரொம்ப நெருக்கம் ஆகி போயிட்டுது. ஹல்லேலூயா. நாங்கள் அடிமைத்தனத்துக்கே திரும்பி போயிருக்கலாமே, ஏன் இந்த மெசேஜ் அதகவரில் வந்தோம்? இதை மாதிரி சிலர் நினைக்கும் பொழுது பைபிளில் உங்களை குறித்து தான் எழுதியிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மெசேஜில் ஏன் வந்தோம்? இந்த மெசேஜில் வந்தால் சிலருக்கு வந்து என்னென்னா மேரேஜ் நடக்க மாட்டேங்க, அது நடக்க மாட்டேங்க. உண்மையில் கர்த்தர் தானே எல்லாத்தையும் தர்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? இம்பாசிபிளான காரியத்தை அவர் பாசிபிளாக மாற்றுறது தான் அவருடைய வேலை. மனுஷனுக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் செஞ்சிருவான், உனக்கு எல்லாம் சாதகம் பேப்பர்லாம் ரைட்டாக இருந்தால் ஓகே சொல்லுவான். ஆண்டவர் இம்பாசிபிளை வந்து பாசிபிளாக மாற்றுறது தானே. இப்படி நடக்காத காரியம் நடக்கும், இதுதானே விசுவாசம் இல்லை நிறைய பேருக்கு? இந்த வந்து இக்கட்டான சூழ்நிலையை தேவன் மாற்ற முடியும். சிவந்த சமுத்திர பார்க்குறாங்க, ரெண்டு பக்கம் மலை இருக்குது, ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில அவங்க ட்ராப்ல மாட்டலை, பார்வன் தான் கண்ணியில மாட்டியிருக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய வழி எங்க இருக்குன்னா கடலிலே இருக்கிறதா. சங்கீதம் 77:19 வாசிக்கலாம். சங்கீதம்
77:19 இருந்தது.
உமது வழி கடலிலே இருக்கிறதா, உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு. Thy way is in the sea and thy path in the great waters and thy footsteps are not known. அவங்களுக்கு தெரியல, அவருடைய வழி நடத்தல் தெரியல, அவருடைய காலடி தெரியல. அவருடைய காலடி வந்து சமுத்திர கடலிலே இருக்கிறது, அவருடைய வழி கடல்ல இருக்கிறது. மோசேக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான், நீ முறையிடுறது ஏன் சொல் என்று சொல்ல. Why cry speak? 16 வாசிக்கலாம். அதே அதிகாரம் 16.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
அதாவது அதே அதிகாரம் இல்ல, சங்கீதம் 77:16. சங்கீதம் 77:16.
ஜலங்கள்
உம்மை கண்டது,
தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கின.
ஜனங்கள் சிவந்த சமுத்திரம் ஆண்டவரை பார்த்து கலங்குது. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது, சமுத்திரத்தின் ஆழங்கள் கலங்குது. அவர் பில்லர் ஆஃப் ஃபயர்ல முன்னா போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. லீடர்ஷிப் ஆஃப் தி பில்லர் ஆஃப் ஃபயர். அப்படி இருக்கும் பொழுது இது அவருடைய வழிகள் வந்து கடலிலே இருக்குது, அவருடைய பாதைகள் கடல்ல இருக்கிறது. ஆண்டவர் தப்பு செஞ்சிட்டார் ஸ்மாரணம் நினைக்கிறான். அவங்கள ஆண்டவர் வழி நடத்திட்டு போனாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் இந்த சிவந்த சமத்தில் பக்கத்துல கொண்டு போயிட்டாரு, இக்கட்டான இடத்துல கொண்டு போயிட்டாரு. இப்போ நம்ம அவங்களெல்லாம் மடக்கி கொண்டு வந்துடலாம். கத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைச்சான், ஆனா ஆண்டவர் வந்து என்னைக்குமே மிஸ்டேக் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. காட் மேட் நோ மிஸ்டேக்.
ஆமென்.
பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து எக்ஸாக்டா தான் வழி நடத்துறது. லெட் தெம் எக்ஸாக்ட்லி டு த பிளேஸ் ஹி வாண்டட் தெம் டு பி. அவங்க வந்து எந்த இடத்துல வரணும், அவங்க சிவந்த சமுத்திரத்துல வரணும்னு சொல்லி பில்லர் ஆஃப் ஃபயர் வழி நடத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
கரெக்டான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. மோசே கூட தெரியல. மோசஸ் டிட் ஈவன் நோ தட் இட் வாஸ் தி ரைட் ஸ்பாட். அவங்க வந்து சிவந்த சமுத்திரத்தின் கரையில வரும் பொழுது அதுதான் சரியான ஒரு இடம் என்பதை மோசே கூட தெரியாது. அது ஒரு ரைட் ஸ்பாட், சரியான ஒரு இடம். ஆமே
ஆமே.
பாரோ நம்ம வந்து இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம். மோசே திணறுகிறான், ஆனா கரெக்ட் கத்தர் கரெக்டான இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்தர் நம்ம கரெக்டான இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் எந்த தவறு செய்ததில்ல. கான்பரன்ஸ் என்ற செய்தி 1966 கொடுத்த செய்தியில ரொம்ப அருமையா சொல்லுகிறார். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் தி பில்லர் ஆஃப் ஃபயர், நம்ம வந்து அக்னி சமத்தை பின்பற்றி வந்தால், which is to us the Holy Spirit, அவங்களுக்கு அக்னி சம, நமக்கு பரிசுத்தாவி, நீங்க பரிசுத்தாவின் வழிநடத்தல இருப்பீர்கள் என்றால், because that pillar of fire broke up the day of Pentecost. Pentecost நாளிலே அக்னிமயமான நாவுகள் அவள் மேல் வந்தது. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் பிரேக் ஆகி ஒவ்வொருத்தர் மேல வந்தது. அது முழு வெளிச்சமாக இருந்தது, துண்டு துண்டா பிரேக் ஆகி அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருத்தர் மேலும் வந்தது. அதனால நம்ம மேல பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கு. எத்தனை ரிசோர்ஸையும் பெந்தேகோச நாளிலே அது வந்து அது பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் மேலையும் அது வந்தது. நம்ம இன்னைக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தல உடையவளா இருக்கிறோம். ஆமென். கத்தர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கிறார். பில்லர் ஆஃப் ஃபயர் அவங்கள வழி நடத்தினா பில்லர் ஆஃப் ஃபயர் அவங்கள விடுதலை ஆக்கும்.
ஆமென்.
பரிசுத்தாவியானவர் நம்மளை டிராப்ல வழி நடத்தினார் என்றால் அது ஒரு சேஃப் பிளேஸ் தான். அந்த டிராப் வந்து சேஃப் பிளேஸ் தான், அது ஒரு பாதுகாப்பான இடம் தான். ஆண்டவர் பாதுகாப்பான இடத்துக்கு தான் நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம கண்ணியில போய் வழி நடத்தல. கெட்ட மனுஷன் நம்மளை கண்ணியில மாட்டி விட்டுட்டு போயிருவான், ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷனை கண்ணியில மாட்ட மாட்டார். பாதுகாப்பான இடத்துக்கு தான் வழி நடத்துறாரு. நமக்கு அது டிராப்பா தெரியுது, அது ஒரு கண்ணியா தெரியுது, ஆனா ஆண்டவருக்கு அது சேஃப் பிளேஸ். ஹல்லேலூயா. Because that always the hour of deliverance. அது எப்பொழுதுமே விடுதலையின் நேரமாக இருக்கிறது. God is setting trap. He is laying an ambush for his enemy. ஆண்டவர் தம்முடைய விரோதிக்கு, சத்ருவுக்கு ஆண்டவர் வந்து ட்ராப், கண்ணியை வைக்கிறார். சத்ருவுக்கு ஆண்டவர் பதிவிடை வைக்கிறார். Ambush for his enemy. இந்த ஜனங்கள் வந்து அவனுக்கு மீனை வந்து பிடிக்கணும், அல்லது ஒரு கரடியை பிடிக்கணும், ஒரு சிங்கத்தை பிடிக்கணும்னா அதை கூண்டுக்குள்ள ஒரு எரை வைப்பாங்க. அப்பொழுது அந்த கரடியோ சிங்கமோ அப்படி வரும்பொழுது அந்த இறைய தேடி வரும்பொழுது உள்ள மாட்டிக்கிடும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவன் ஒரு இறையா வந்துச்சு பின்தொடர்ந்து வருதான், கடைசியில் அவன் கண்ணியில மாட்டிக்கிடுறான். பாத்தீங்களா, இவங்க ஹெல்ப்லெஸ் பீப்புளா இருக்கிறாங்க, ஆயுதம் இல்லாதவளா இருக்கிறார்கள். இவளை எப்படினாலும் நம்ம திருப்பி கொண்டலாம். கண்ணியில மாட்டிக்கிட்டான் நினைக்கும் பொழுது அவன் தான் கண்ணியில மாட்டிக்கிடுறான். பாத்தீங்களா, சிவந்த செஞ்ச கத்தர் என்ன சொல்லி இருக்கிறார். 136 சங்கீதம் 15 வசனம். 136
சங்கீதம். அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.
ஆமென்.
பார்வோனையும் அவனுடைய சேனைகளை கவிழ்த்து போடுவதற்காக தான் ஆண்டவர் அங்க கொண்டிருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கே திரும்பி போலாம்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா, கொஞ்சம் சோதனை வந்தாலே புலம்பல் வந்துடும். கொஞ்சம் சோதனை வந்தாலே அவங்களால அதை ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கத்தர் எல்லாத்தையுமே நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போடும்படியாக கத்தர் அவர்களை வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை வழி நடத்துறார். இட் இஸ் எ சேஃப் பிளேஸ், அது ஒரு பாதுகாப்பான இடம். ஆமென். ஆமான் என்ன செய்கிறான்? தூக்குமரம் செய்கிறான். யாருக்கு தூக்குமரம் செய்கிறான்? மொர்தேக்காக்கு தூக்குமரம் செய்கிறான். அது ரொம்ப உயரமாக இருக்கணுமா, எல்லாம் அவங்க மேலே தூங்கினானா எல்லாரும் பார்க்கணும். ராத்திரியை அவசர அவசரமாக தூக்குமரம் செய்கிறான். அடுத்த நாள் வந்து அவன் வந்து வெக்கப்பட்டு போனான். பின்பு அவனை வந்து நேரம் ஆயிட்டு ராணி விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு விருந்துக்கு போகிறான். என்ன நடந்தது அன்னைக்கு? அவன் மொர்தேக்காக்கு செய்த அதே தூக்கில் அவனே மாட்டிக்கிட்டான். இதான் கத்தர் செய்கிற காரியம். நான் பைபிள் வாசன், பைபிள் ஃபுல்லாகவே ட்ராமா இருக்கு, ஹை ட்ராமா. பைபிள் ஃபுல்லாகவே ட்ராமா வெளியிருக்கு. ஆண்டவர் எல்லோருமே ட்ராமாவாக தான் வச்சிருக்கு. ரொம்ப இக்கட்டான ஒரு ரிஸ்கான வரும், அலந்து விடுதலை கிடையாது. அது ஒரு த்ரில் வருகிறது. பாருங்க, மொர்தேக்காய்க்கு தூக்கு வர ரெடியாக இருக்குது. அன்னைக்கு அவன் போடணும், அவன் தூக்கில் போடுறது இப்போ ஆமான் தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இது? ஆண்டவர் இப்படி ஒரு ட்ராமா செட் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய லைஃபும் ஒரு கிரேட் ட்ராமாவா இருக்கு. அப்படியானா என்னுடைய லைஃபும் ஒரு கிரேட் ட்ராமா தான்.
ஆமென்.
ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கார். பில்லர் ஆஃப் ஃபயர் வழி நடத்தி வந்தது. இட்ஸ் எ கிரேட் ட்ராமா. எவ்வளோ ரிஸ்க் வந்தது, எவ்வளோ டெலிவரன்ஸ், எவ்வளோ ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய லைஃப் வந்து ஒரு ட்ராமாவா இருக்கிறது. அது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அது வந்து கத்தர் ஃபுல்லாகவே எல்லாருடைய லைஃப்பும் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு டெஸ்ட் வர அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு டெஸ்ட்ல ஜெயிச்ச பிறகு மகிழ்ச்சி. ஒன்னுலையும் நம்ம தோல்வி அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறோம். இப்படி ஒரு டெஸ்ட் வரலன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு? என்ன ட்ராமாங்கிறது வருமா? சாப்பிட்டாங்க, பிறந்தாங்க, படித்தாங்க, வேலை கிடச்சி நல்லா சாப்பிட்டாங்க, கல்யாணத்தை கட்டினாங்க, குழந்தைகளை பெற்றாங்க, செத்து போனாங்க, இதில் என்ன ட்ராமா இருக்குது? நம்ம அப்படி தான் நினைக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் வந்து கொஞ்சம் ஒரு டெஸ்டிங் கொண்டு ஒரு இது கொண்டு அவரை நம்ம அவர் மகிமைப்படுத்துகிறார். அவர் மகிமை வெளிப்படுத்தும் பொழுது இதுதான் ட்ராமாங்கிறது. எல்லாருடைய லைஃபையும் பாருங்க. அதே போல் என்னுடைய லைஃப் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டால் உங்கள் லைஃப் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் எ கிரேட் ட்ராமா. ஹல்லேலூயா. எல்லாருடைய லைஃபும் வந்து ஆச்சரியமா இருக்கும். இது கத்தர் தான் செய்தார், நான் அல்ல, கத்தரே இதை செய்தார் என்று சொல்லும்படியாக செய்யும் பொழுது அதுதான் உங்களை நீங்க எலெக்டடுங்க நிரூபிக்கிறது. சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், படுத்து தூங்கினோம், நம்ம அப்படியே நம்ம சோம்பேறியாட்டையும் ஜீவிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அதுக்கு பிறகு செத்து போறது என்ன வாழ்க்கை? அது உங்க வாழ்க்கையில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது? ஆமான் வந்து ஆனால் மொர்தேக்கா வாழ்க்கையில் என்ன ட்ராமா இருக்குன்னு பாருங்க. எஸ்தர் வாழ்க்கையில் என்ன ட்ராமா இருக்கு? ரூத் லைஃப்ல என்ன ட்ராமா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் கிரேட்டஸ்ட் ட்ராமா. இதுதான் உலக வாழ்க்கை. கர்த்தர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். நம்ம வந்து லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர், லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாக செய்கிறார். ஆமே
ஆமே.
இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கும் பொழுது அவர் வந்து உலகத்தில் வரும்பொழுது அவருடைய மினிஸ்ட்ரி ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போனது. பிரலான ஜனங்கள் பின்பற்றினாங்க. லாசர் உயிரோடு வரும்பொழுது நிறைய ஜனங்கள் பின்பற்றி வந்தாங்க. அதன் பின்பு என்ன ஆனது? 70 பேர் அங்கே பின் வாங்கி போனாங்க. பிசாசுகளை துரத்துனாங்க, அற்புதங்களை செய்தாங்க. சந்தோஷத்தோடு வந்து சொன்னாங்க, நம்முடைய நாமத்தை சொன்னோம், பிசாசு போயிட்டு, வியாதி போயிட்டு. பின்பு இந்த உபதேசம் கடினமான உபதேசம்னு போயிட்டாங்க. 12 சீசர்களும் கெசமேன தோட்டத்தில் ஓடி போயிட்டாங்க. அவருடைய அந்த தேசமே அவருக்கு விரோதமாக வந்து இவரை சிலுவையில் அறையும். சிலுவையில் இருந்து அந்த கன்றியே அவருக்கு விரோதமாய் வந்தது. பின்பு அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது எவ்வளோ அவமானம். அவருடைய ஊழியம் வந்து தோல்வி அடைஞ்சது மாதிரி இருக்கு. அது ஒரு ட்ராமா. லிட்டில் லேம் வந்து இதோ அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டு ஹெல்ப்லெஸ் லேம்பாக, உதவியற்ற ஒரு ஆடாக அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன வந்து உலகம் என்ன சொல்லும்? அவருடைய லைஃப் ஃபெயிலியர் ஆகுது. இது ஒரு ட்ராமாங்கிறது அவனுக்கு தெரியாது. பிற எப்படி வரும்னு தெரியாது. சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவருடைய குதிங்காலை கடித்தான். அது அம்மா 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ அவருடைய தலையை நசுக்கு, அவரும் குதிங்காலை கல்வாரி அங்க சொல்லி இருக்கு. நீ அவருடைய குதி பாம்பை பார்த்து சொல்றாரு, சர்ப்பத்தை பார்த்து நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய். சர்ப்பம் வந்து அவரை கடிச்சது. ஆதியாகமம் 3:15 சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. சர்ப்பமானது அவருடைய குதிங்காலை கடித்தது, ஆனால் அவர் மேலே கடிக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் மரணம் வந்தது. அப்போ என்ன ஆனால் அங்கே என்ன ஒரு வித்தியாசம், எல்லாரையும் கடிப்பதுக்கும் அவரை கடிப்பதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் அந்த ஸ்டிங் டெத், அந்த ஸ்டிங் ஆஃப் டெத்து, அந்த மரணத்தின் கூரானது அவருக்கு அந்த கொடுக்கை வந்து அது செலுத்தும் பொழுது திருப்பி வெளியே எடுத்து பார்த்தா வெளியே வரல, ஒடிஞ்சு போச்சு.
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதுதான் அங்கே காரியம். எல்லாரையும் கடிச்சது, எல்லாம் செத்துட்டாங்க, கொடுக்கை வந்து கொட்டிட்டு பிற இழுத்துட்டு வந்துட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் கன்னி பிறப்பாயிருக்கிறார். அவர் வந்து இனச்சேர்க்கையின் மூலமாக வரல, ஸ்போக்கன் வேர்ட் பர்த் உடையவராயிருக்கிறார். அவருடைய சரீரம் பரிசுத்தமானது, அந்த சரீரத்தை அது கொட்டும் பொழுது கொடுக்க ஒடிஞ்சு போச்சு. இப்பொழுது சாத்தானுக்கு கொடுக்க இல்லை. ஹல்லேலூயா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகி விட்டது. ஹல்லேலூயா. இப்போ சாத்தான் வந்து புஸ்ஸுன்னு அந்த வண்டு வரும், அது நம்ம காதில் வந்து இறையும், ஆனால் அதெல்லாம் கொடுக்க இல்லைன்னு நமக்கு தெரியும். அது எங்கே கொடுக்க ஒடிஞ்சு போச்சு? கல்வாரியில பிசாசே, கல்வாரியில உன்னை இயேசு ஜெயித்தார். அவருடைய ரத்தத்தால உன்னை ஜெயம் எடுக்கிறேன். உன் கொடுக்கு ஒடிஞ்சு போச்சு, நீ ஒன்லி பிளஃப் தான், உனக்கு கொடுக்கு இல்லை. ஆனா நீ வந்து கொடுக்கு ஒடிஞ்சு போச்சு, எங்க ஒடிஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்துவே அது கொட்டும் பொழுது ஒடிஞ்சு போச்சு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் வந்து பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, சாத்தன் வந்து ஒரு பிளப் தான், அந்த கண்ணியில அவனே மாட்டிக்கொள்ளுகிறான். ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ண வைக்கிறார். அந்த சுகந்த சமத்துல வரும் பொழுது பிரதர் பெனா சொல்லுகிறார், ஹி புட்ஸ் யூ இன் பிட்வீன் ஒப்பீனியன்ஸ். திரும்பி போவதா, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவதா? இப்ப லாக்டவுன் பீரியட்ல நீங்க அரசாங்கமே விரோதமா இருக்கிறது, அரசாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பெர்சிக்யூஷன் வருகிறது. இப்படி சத்தம் போட்டால் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? பெர்சிக்யூஷன் ஸ்கியூஸ் டைமில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம டிசிஷன் பண்ண வேண்டும். He puts you in between opinions. நீங்க என்ன தீர்மானம் பண்ணுவீங்க? He puts you in trap. கண்ணிலே நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார். To see what kind of decision you are going to make. நீங்க எந்த விதமான தீர்மானம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்க்கிறார், இஸ்ரவேலர்களை பார்க்கிறார். அவங்க சொல்றாங்க, நான் எகிப்துக்கே திரும்பி போயிடலாமே, நாங்கள் பழையபடியே அடிமைத்தனம். நீங்கள் எதுக்காக போய் ஜோம் பண்ணீங்க? விடுதலை வேணும்னு சொல்லி நான் ரசிக்கப்படணும், நான் ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும், நான் பரலோ ராஜ்யம் போகணும், எதுக்கு ஜோம் பண்ணீங்க? இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நீங்கள் உங்க மனசில் வந்ததெல்லாம் பேசுறீங்களே, எதுக்காக ஜோம் பண்ணீங்க? இப்போ என்ன தீர்மானம் செய்கிறீங்க? டைட்டில் பிடிச்சு கொட்டு மறிக்கிறதுக்கு ஆயத்தமா? ஆண்டவர் சிச்சுவேஷனை மாற்றக்கூடியவர் நம்மத்தில இருக்கிறார். ஆமேன்,
ஆமேன்.
இல்லை, கர்த்தர் ஒரு தவறாக வழி நடத்திட்டார், நம்மளை கொண்டு சவந்த சம்பந்தத்துக்கு நேராக வழி நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து சேஃப் பிளேஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வந்து சேஃப் பிளேஸ். இட் இஸ் எ சேஃப்டி ஸோன்.
ஆமென்.
கர்த்தருடைய நாமம் பலத்த துருவன், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென்,
ஆமென்.
இன்னைக்கு பாதுகாப்பான இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மார்ச் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பில்லர் ஆஃப் ஃபயர் நம்ம வழி நடத்திருக்கிறது. நம்ம ஃபியர் படுவோம். நம்ம பில்லர் ஆஃப் ஃபயர் நம்மளை நடத்தும் பொழுது, நம்ம வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
பில்லர் ஆஃப் ஃபயர் நம்ம நடத்திருந்த வெளிச்சத்திலே நடக்கிறோம். வெளிச்சம் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆண்டவர் வெளிப்பாட்டின் மேல வெளிப்பாடு, ஃபெய்த் மேல ஃபெய்த் நமக்கு தருகிறார். வாக்கிங் இன் த லைட். அப்படி இருக்கும் பொழுது த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிளின்ஸ் ஆல் அவர் சின்ஸ். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே வந்தால் பாவம் மன்னிப்படு. வெளிச்சத்திலே இல்லாமல் சாபன இருளில் இருக்கிற மக்களுக்கு, பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கிறவர், டைட்டில் பேப்டிசம் திருத்துவ உபதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திலே நடக்க வைத்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் பில்லர் ஆஃப் ஃபயரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்வோன் அங்க சிவந்த சமுத்திரம் பிளக்கிறது, பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து அங்க போனது இங்க வந்துட்டு பின்னால வந்துட்டு ரெண்டு சேனைகளும் மோதக்கூடாது. அந்த பார்வோன் சேனைகள் மோத விடாதபடி ஆண்டவர் அக்னிசம்பமானது மேகசம்பம் அவளுக்கு பின்னால வந்து அந்த எகித்திய ராணுவம் மோதாதபடி பாதுகாக்கிறது. ஹலலுயா, லீடிங் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர். ஹலலுயா, வி ஆர் ஃபாலோவிங் த பில்லர் ஆஃப் ஃபயர். ஹலலுயா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. காட் வில் மேக் எ வே த்ரூ இட். ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழி கடலின் சமுத்திரத்தின் அடியிலே இருக்கிறது. அவருடைய வழிகள் கடலிலே இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 77:19 நாம் வாசிக்கிறோம். மேனிஃபெஸ்டட் வேர்ட், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையிலே நம்ம இருக்கும் பொழுது, நம்ம நடக்கும் பொழுது, யூ ஆர் வாக்கிங் இன் த லைட். ஹல்லேலூயா. எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். சாத்தானுடைய கொடுக்கு ஒடிந்து விட்டது, கல்வாரியில் அது ஒடிக்கிறது. சாத்தான் இஸ் எ பிளஃப். பார்வோன் அங்கே பிளஃப் பண்ணுகிறான். கடைசியில் அவனே கண்ணியில் மாட்டி அவனை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்காக தான் கத்தர் அங்கே கொண்டிருக்கிறார். ஆமென். கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றாங்க. ஈஸ்வரசங்கள் சவந்த சமுத்திரத்தை தாண்டி போகும் பொழுது பெரிய அனுபவத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. நான் கடலுக்குள்ளோடி போனேன், கடல் இந்த பக்கம் மேலே இந்த பார்வோன் சேனைகள் பின்னால் வந்து ரதங்கள் வந்து உருளைகள் கலந்து போனது. அவங்க அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் வெளியே வந்தவுடனே சமுத்திரம் அவங்களை மூடிவிட்டது. எங்களை அடித்த ஆளோட்டிகள் வந்து அவங்களுடைய பிரேதங்கள் கரையில் வந்து ஒதுங்கின. சமுத்திரம் வந்து செத்து போனால் கரையில் கொண்டு தள்ளிடும், அது தனக்குள்ளே வச்சிருக்காது, கரையில் தள்ளிடும். எல்லாம் அடித்து வேலை ஆளோட்டிகள் எல்லாமே செத்து கிடக்கிறாங்க. சிவந்த சமுத்திரம் கரையில் செத்து கிடக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 15 மீரியாமும் எல்லாரும் வந்து என்ன சொல்ல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், துதிகளில் பயப்படத்தக்கணும், பசுத்தத்தில் மகத்துவம், அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவங்க ஒரு கிரேட்டஸ்ட் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சனால கிரேட்டஸ்ட் ஜாய் அவங்களுக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுகிறார்கள், இது கடலின் அந்த கரையில வந்து அவர்கள் மகிழ்ச்சியின் கீதங்களை பாடுகிறார்கள், வெற்றியின் கீதங்களை பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. எதனால அந்த மாதிரி டெஸ்ட் வந்ததனால தானே அந்த சந்தோஷம். என்னுடைய மகள் பெசிஸ் வந்து 3 மரணத்தை வந்து ஜெயிச்சிருக்கிறார். 3 நேற்று அதை யோசிச்சு பார்த்தேன். 3 அவளை மரணத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து மறக்க முடியல. மரணம் வந்து அவளை வந்து நெருங்கி வந்தது. ஆனால் ஆண்டவர் வந்து ஜபத்தினால எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுத்து அதான் நம்ம ஒரு அப்படி ஒரு அனுபவத்தில் போனால் தான் ஒரு மகிழ்ச்சி, அந்த ரிஸ்க் தான் ஒரு த்ரில் ஏற்படுத்துகிறது. அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணுகிறார். டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். இது அவர் சிச்சுவேஷனை மாற்றுகிறவராக இருக்கிறது. நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுகிறோம். லிவிங் விட்னஸ்ஸாக நம்ம இருக்கிறோம். கத்தர் ஜபத்தை கேட்கிறார், கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருக்கிறோங்கிறத ஆண்டவர் எத்தனை முறை உறுதிப்படுத்துகிறார். அவர் மேற்கொண்டு அவர் நம்முடைய ஃபெய்த்தை ஹானர் பண்ணி அவர் உறுதிப்படுத்த, நான் உன்னை அழைத்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை அங்கே ஒன்று சேர்க்கும் வரைக்கும் நான் உன்னை வழி நடத்துவேன். பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்கிறது. 1963 மனவாட்டியை வழி நடத்துக்காக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இண்டிவிஜுவலா உங்களை வழி நடத்த வந்தபடியா வந்திருக்கிறது. சாதாரண நம்மை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய கொடுக்கு ஒடிக்கப்பட்டது. இன்னைக்கு பேடு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் வந்து நடுவாக வழி நடத்தி வந்தது. அது எந்த வழி நடத்தது? பில்லர் ஆஃப் ஃபயர் அங்களை வழி நடத்து. லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர். இன்னைக்கு அதே பில்லர் ஆஃப் ஃபயர் நம்மகிட்ட இருக்கு. அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு அவர் செய்யலன்னா தேவன்ட்ட பார்சியாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். தேவன் வந்து கில்டி பர்சனா மாறுகிறார். அவர் தவறு செய்தவர் ஆவார். தேவன் வந்து ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். அன்னைக்கு அப்படி நடத்தினார்னா இன்னைக்கு நடத்துவார். நீங்க அதே கண்டிஷன்ல வரும்போது, இப்ப இந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், அப்பொழுது அந்த லீடர்ஷிப் இருந்தா அதே லீடர்ஷிப் உங்களுக்கு விடுதலையாக்கும். என்னதால் இயேசு கிறிஸ்து நேற்றுமே என்று மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் அன்னைக்கு செய்த ஒரு பேட்டர்னை, எதே பேட்டர்னை இன்னைக்கு அவர் செய்கிறார். ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ்ல செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸ் செய்கிறார். இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம லீடர்ஸ் ஆஃப் த லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர்ல வந்திருக்கிறோம். இன்னும் பேசுவதற்கு போதுமான நேரம் இல்லை. நிறைய இருக்கு பேச, போதுமான நேரம் இல்லை. கத்தர் சித்தமான ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல தொடர்ந்து கேமிக்கலாம், நம்மளாம் ஜெபிக்கலாம், நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். லீடர்ஷிப் ஆஃப் த பில்லர் ஆஃப் ஃபயர், அதே அக்னி சம்பவமானது. பெந்தகோஸ்த நாளிலே அப்போஸ்தலர் 2-3 ஒவ்வொரு மேலே வந்து அமர்ந்தது, அதே பில்லர் ஆஃப் ஃபயர் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கு. அதே பில்லர் ஆஃப் ஃபயர் இன்னைக்கு வழி நடத்தும். அதே பில்லர் ஆஃப் ஃபயரை பிரதர் பிரானம் கண்டார். அதே மேக சம்பத்தை பிரதர் பிரானம் கண்டார். அதே இப்பொழுது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கடைசி காலத்தில் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம பின்னோக்கி பார்க்கிறோம், இப்பொழுது நம்மத்திலையும் அது இருக்கிறது. அவர்கிட்ட பார்சியாலிட்டி கிடையாது, அவர் தம்முடைய பேட்டர்ன்ஸை மாற்றுவதே இல்லை. அன்றைக்கு அவர்களுக்கு அதை செய்தார் என்றால் நமக்கும் அதை செய்வார், நமக்கும் கிரேட்டஸ்ட் டெலிவரன்ஸ் தருவார். நம்ம இன்னைக்கு சேஃப்டி பிளேஸில் இருக்கிறோம், சேஃப் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். சாத்தா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு டிராமாவாட்டும், ஹை ட்ராமா, தேவன் செய்கிற ஒரு டிராமாவாக இருக்கிறார். வாழ்க்கையிலே செய்கிற காரியம் எவ்வளோ, இந்த பைபிள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. அப்படி ஒரு சாதாரணமாக இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் என்றால் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நல்லா எல்லாரும் கத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே எமக்கு சோத்திரம், ஏசுவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்திரம். நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கீரேன், நடக்கீரேன் நடக்கீரன்னே, ராட்சகருடனே கடக்கீரன்னே, கரம் பிடித்து ஜயம் கண்டனே, ஒளியில் நடக்கிறேனே.